తాకరు నిరవధీరాధీర్ సిద్ధౌషద గోరాధౌజ గవాగ్ని సంజయ గణక సంసార మేఘాని సాక్షాత్ మూలధనం తథా విజయతే శ్రీ పద్మనాభ ప్రభు. கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் சமர்களும் கொடுகின்றார். விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் திரும்பலற்றும் சடமுடை வயல் அனந்தபுரநகரம் புகுதும் இன்று. இன்று போய் புகுதிராகி எழுமையும் ஏகம் சாரா குன்று நேர் மாடம் மாடே குருந்து சேர் செருந்தி புண்ணே மண்சலற்பொழில் அனந்தபுரநகர் மாயன் நாம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரு ஊரும் புல் கொடியும் அத்தே உலகெல்லாம் உண்டு மெழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் சின்னம் நாமறிய சொன்ன சேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுகிறீர். சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா. பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பா மண்ணு மாறன் அடிப்பணிந்துவன் சல்கலையோர் தாம் மன்ன வந்தை ராமானுசன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நின்றே சொல்லுவோம் அவன் நாமங்களே. சர்ப்பமெனத்திகள் பைங்கழந்தன் சல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடி பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருகநிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதங்கள் கூடிய முடியும் கனநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராகம் வடிவழகு என் இதயத்துலகா இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. பிரணாமம் லக்ஷ்மண முனிகி பிரதிகிருணாது மாமகம் பிரசாதயதி யஸ்துக்தி ஸ்வாதீன பதிகாமஸ்ருதி உபவீதினம் ஊர்த்வபுஞ்சவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சாத்தவாஹமீடே சிகையா சேகரினம் பதிம் யதீனாம். சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் நல்லாண்ட பின்தோள் மணிவண்ணா நின் சேவடி சொவ்வித்திருக்காத்து அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் தொக்கு முழங்கும் அப்பாஞ்ச கண்ணியமும் பல்லாண்டே. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சங்கள் ஊடு கயலுகள் பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காதே புக்கிருந்து தீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவார். எல்லாருடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் நீங்கி உத்தமமான ஆரோக்கியம் கிடைக்கணும். எல்லோருக்கும் பக்தி ஞான வைராக்கியம் ஆயுராரோக்கிய ஐஸ்வர்யம் பூரணமா கிடைக்கணும். சனாதனமான ஹிந்து தர்மம் தழைத்தோங்கணும். உத்தமமான திவ்ய தேசங்களும் பாகவதர்கள் அனுபவிச்ச அபிமான ஸ்தலங்களும் நன்னார்க்கணும். குழந்தைகள் எல்லாம் சத்வழியிலே போகணும். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கணும். சம்பதிக்குள்ள அந்யோன்யமும் அன்பும் பிரேமையும் ஆனந்தமா இருக்கணும். வயசானவர்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கணும். குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கணும். குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஆரோக்கியம் வினயம் பக்தி ஸ்ரத்தை இதெல்லாம் உண்டாகணும். பத்மநாப சுவாமியுடைய கோவில் நன்னா இருக்கணும். பத்மநாபர் நன்னா இருக்கணும். பத்மநாபனுடைய சொத்துக்கள் பத்மநாபனிடத்திலேயே இருக்கணும். பத்மநாபன சேவிக்க இன்னும் பல ஆயிரம் கோடி ஜனங்கள் வரணும். பாரத தேசம் உத்தமமான ஒரு ஸ்திதி அடையும். இந்துக்கள் எல்லோருக்கும் நல்ல நம்பிக்கையும் ஸ்ரத்தையும் வினயமும் ஒற்றுமையும் உண்டாகும். கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் சமர்களும் குறுகவில்லார். விடமுடை அளவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் சடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதுமின்றி. திருவனந்தபுரத்திற்கு சமமான ஒரு திவ்ய தேசம் லோகத்திலே கிடையாது. சுவாமி நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரில் உட்கார்ந்து கொண்டு ஆனந்தமா திருவனந்தபுரத்தை பார்த்து அனுபவிச்சு சொல்றார் பாசுரங்கள். கெடும் இடர் ஆயவெல்லாம் கேசவா என்ன, சகலவிதமான கஷ்டங்களும் சிரமங்களும் மனோவியாக்கூலங்களும் கேசவா அப்படின்னு சொன்னாலே போயிடும் அப்படின்னு. கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன, அது மட்டுமில்லையா, நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் சமர்களும் குறுகவில்லா. யமகிங்கரர்கள் நம்ம பக்கத்துல வரமாட்டார், அவ்வளவு விசேஷமா கேசவன் நாமத்துக்கு அப்படின்னா அது அனந்தபுரத்தில் இருந்து சொன்னா விசேஷம். எல்லா இடத்துல சொன்னாலும் நாமஜபம் சர்வசிரேஷ்டம், சந்தேகமே கிடையாது. சுவாமி நம்மாழ்வார் சொல்றார், அனந்தபுரம் கூற்றின் தமர்களும் குறுகவில்லார், விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான். ஆச்சரியமான தசத்தை கக்கும்படியான ஆயிரம் தலை ஆதிசேஷன் மேல படுத்துக்கணும்னு விருப்பப்பட்டு படுத்திருக்காராம் பத்மநாபர். விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும். வண்டுகள்லாம் கூட ரீங்காரம் விடுறதா திருவனந்தபுரத்துல, பத்மநாபா 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 அப்படின்னு. அதே திருப்பதியில் இருக்க வண்டுகள்லாம் மலையப்பா 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 அப்படின்னு, தென்னா தென்னாவன அப்படின்றார் திருமங்கையாழ்வார். அதே ஸ்ரீரங்கத்தில் சொல்றார், தந்தடி பொடியாழ வண்டி நம்முரளும் சோலை மயிலி நம்மாளும் சோலை. அங்க இருக்க வண்டுகள்லாம் அரங்காரங்காரங்காரங்காரங்கா அப்படின்னு. அந்த மாதிரி இங்க வண்டுகள் கூட பத்மநாபன ஸ்தோத்திரம் பண்றதாம். ஏதோ நம்ம தான் ஸ்தோத்திரம் பண்றோம்னு நினைச்சுக்க வேண்டாம், வண்டுகள்லாம் கூட பத்மநாபா 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 அப்படின்னு. சுரும்பலற்றும் சடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதுமின்றி. அழகான வயல்களால் சூழப்பெற்ற ஒரு திருவனந்தபுரம், வண்டுகள் கூட பத்மநாபனுடைய நாமத்தை ஜபிக்கும்படியான திருவனந்தபுரம். இந்த திருவனந்தபுரத்துல இன்னைக்கு நுழைஞ்சு கேசவா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எல்லா இடர்களும் கெட்டி போகுமா, யமகிங்கரர்கள் கூட வரமாட்டாளா. ஏன்னா யமதர்மராஜனுடைய ரிஜிஸ்டர்ல நம்ம பேரை எடுத்துருவாளா. ஏன்னா திருவனந்தபுரத்துல இருக்கா, இன்னைக்கு பத்மநாபரை பார்த்துட்டா, இன்னைக்கு பத்மநாபான் சொல்லியாச்சுன்னா யமதர்மராஜனுடைய ரிஜிஸ்டர்ல இருந்து நம்ம பேரை எடுத்துருவா. நம்மளுடைய பேர் வந்து வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய ரிஜிஸ்டர்ல உண்டு. அதனால யமகிங்கரர்கள் அசாமிலன்ஸ்லாம் வந்தா இல்லையா, அந்த மாதிரி அசாமனனுக்கு வந்த மாதிரி நமக்கெல்லாம் வரமாட்டா. ஏன்னு கேட்டா திருவனந்தபுரத்துடைய பலம். அப்படி திருவனந்தபுரத்தை கொண்டாடும்படியான நம்மாழ்வார் இந்த திருவனந்தபுரத்துல இருக்கிறது ஒவ்வொரு க்ஷணமும் அதி விசேஷம். நம்மாழ்வார் திருவனந்தபுரத்தை நினைச்சு 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 மயங்கர பத்மநாபர் அப்பேற்பட்டவராச்சு. அது இப்ப உலகத்தை ரொம்ப புகழ் யாருக்கு பெருமை யாருக்குன்னா பத்மநாபருக்கு தான். 1,00,000 கோடி பெருமாள் அப்படின்னா தெரியாத ஆளே கிடையாது லோகத்தில், அத்தனை விசேஷம். அந்த பத்மநாபனை கொண்டாடும்படியான நம்மாழ்வார கொண்டாடுபவர் மதுரகவி ஆழ்வார். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ணப் பண்ணிய பெருமாயன் என்னப்பன் என்னண்ணு தென் கொடுகோர் நம்பி என்ன கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. எனக்கு சடகோபா காரிமாரா நம்மாழ்வா பராங்குசநாயகி அப்படின்னு நம்மாழ்வாருடைய திருநாமங்களை சொன்னாலே நாக்கு சித்திக்கிறதுன்னு சொல்றவர் மதுரகவி ஆழ்வார். அவர் சுவாமி நம்மாழ்வாரிடத்துல ஒரு சந்தர்ப்பத்துல தேவரியனுடைய ஒரு மூர்த்தி வேணும், எனக்கும் என் வம்சத்தாருக்கும் பின்னாடி வரக்கூடிய ஜனங்களுக்கும் உங்களை பூஜை பண்றதுக்கு ஒரு மூர்த்தி வேணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இங்க நிறைய மூர்த்திகள் இருக்கா இல்லையா, பாகவதர்களுடைய மூர்த்தி, சந்துக்கா ராம் ஜெயதேவர் சதாசிவ பிரம்மேந்திரர் மகாராஜா சுவாதித்திருநாள் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு நாமதேவர் கோராபுந்தர் நிறைய மூர்த்திகள் இருக்கா இல்லையா, பூந்தானம் நாராயண பட்டத்ரி குரு அம்மை மஞ்சுளா இப்படி நிறைய பேருடைய மூர்த்தி எல்லாம் இருக்கு இல்லையா, பகவன் நாம போதேந்திரர் இப்படி இந்த மாதிரி மூர்த்திகள்லாம் இப்ப இருக்கு, நமக்கு ஆராதனை பண்றதுக்கு சுலபமா இருக்கு, அவன் அப்படி இருப்பா அப்படின்னு ஒரு கற்பனை இல்லையாவது நம்ம யோசிச்சு அதை தியானம் பண்ண முடியறதா இல்லையா. அந்த மாதிரி உங்களுடைய மூர்த்தி வேணும் பின்னாடி வரக்கூடிய ஜனங்கள் தியானம் பண்றதுக்கு அப்படின்னார். அப்ப சுவாமி நம்மாழ்வார் சொன்னார், சரியப்பா தாமிரபரணி ஜலத்தை எடுத்து நீ காச்சு, அதுலேருந்து ஒரு மூர்த்தி கிடைக்கும், அந்த மூர்த்தியை வச்சு நீ ஆராதனை பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். உடனேயே மதுரகவி ஆழ்வார் பக்தி ஸ்ரத்தையோடு ஒரு பெரிய கடாரத்தில் பெரிய பாத்திரத்தில் தாமிரபரணி ஜலத்தை விட்டு அவர் அண்ணா காச்சர பகவன் நாமத்தை சொல்லிட்டு சுவாமி சடகோபன் நம்மாழ்வார் நாமத்தை சொல்லி அழகா பல நாள் காய்ச்சினவொன்னு அதுலேருந்து ஒரு மூர்த்தி ஆவிர்பவிச்ச ஸ்வயம்பு மூர்த்தி, அழகா கைகள்ல திரிகண்டம் எல்லாம் வச்சுட்டு கையெல்லாம் கூப்பிட்டு ஆச்சரியமான ஒரு மூர்த்தி. அதை பார்த்த உடனே மதுரகவி ஆழ்வார் நெடுங்கினார், சுவாமி நம்மாழ்வாரை பார்த்து சொன்னார், சுவாமி அடியே சிஷ்யன் தேவரிலோ குரு, குருவை பார்த்தும் சிஷ்யாதானே கை கூப்பி அஞ்சலி பண்ணி நமஸ்காரம் பண்ணணும் சேவிக்கணும், தேவரையருடைய மூர்த்தி என்னடா கைய கூப்பிட்டு இருக்கே, சுவாமி நம்மாழ்வார் அப்படி ஞான முத்திரை வச்சுட்டு இருந்தாதானே நன்னா இருக்கும், அதுதானே நம்மாழ்வார் கழகு. இப்ப சைத்தன்யர் மூர்த்தி அப்படின்னா ரெண்டு கையை அப்படி மேல தூக்கிட்டு இருந்தா தானே சைத்தன்யர், சைத்தன்ய மூர்த்தி அப்படி கைய கூப்பிட்டு இருந்தா அந்த காம்பீரியம் கிடையாது இல்லையா, சைத்தன்யர் ரெண்டு கையை தூக்கிட்டு தன்னை மறந்து அப்படி ஆடினாரா அழகு. அதே நாமதேவர் துக்காராம் அப்படின்னா கையில ஒரு தம்பூரா, அழகா ஒரு சப்ராகத்தை நீரா மாதா, தியாகராஜன்னா கையில ஒரு வீணையோ தம்பூரா, அதெல்லாம் தானே ஒரு லட்சணம். அந்த மாதிரி நம்மாழ்வார்னா அப்படி சின்முத்திரை வச்சுட்டு இருந்தா தானே லட்சணம், தேவையை பார்த்து கை கூப்பிட்டு இருந்தேன்னா அது சரியா வரலையே சுவாமி, அதுவும் தேவரையினுடைய அந்த கொண்டையெல்லாம் காணும், நம்மாழ்வாருக்கு ஒரு கொண்டை உண்டு காரிமாறன் கொண்டைன்னு பேரு, அழகா ஒரு ஆண்டாள் மாதிரி ஒரு சாய கொண்டை உண்டு நம்மாழ்வாருக்கு, அழகா அப்படி முடிஞ்சு மீனாட்சி வச்சிருக்காரு மதுரை மீனாட்சிக்கு ஒரு கொண்டை உண்டு ஆண்டாளுக்கு உண்டு, அது போல சுவாமி நம்மாழ்வாருக்கு அழகா ஒரு கொண்டை உண்டு, இடதுகை பக்கத்துல சுவாமி நம்மாழ்வாருக்கு ஒரு சாய கொண்டை உண்டு, அம்ப அழகா காரிமாறன் கொண்டை அப்படின்ட்டு. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஏதோ மொட்டத்தில உச்சி குடுமி எல்லாம் வச்சுட்டு இருக்காள் சுவாமி, எனக்கு இந்த மூர்த்தியுடைய அர்த்தம் புரியலே அப்படின்னா. அப்ப சுவாமி அம்மாழ்வார் சிரிச்சா, இது நான் தானா நன்னா கவனிச்சு பார் மதுரகவி அப்படின்னா. நம்மாழ்வார் 16 வயசு, மதுரகவி ஆழ்வார் 75 வயசு, தாத்தா நீ வா போ அப்படின்னு உரிமையில பேசுறாரா நம்மாவோட. ஏன்னா ஞானத்தினான், ஞானம் இருக்கிறதுனால ஞானத்துக்கு முன்னாடி லோகமே சின்னது தானே, அவளுக்கு லோகமே ஒண்ணும் கிடையாது, அதனால எல்லாரையுமே குழந்தையா பாதிக்கிறதுனால நீ வா போ அப்படின்னு பேசுவான். லோகாயுதமா பார்த்தோம்னா தப்பு வயசானவாள் வாங்கோ போங்கோ அப்படின்னு மரியாதையா கூப்பிடுறதுதான் தர்மம். ஆனா அது உரிமையில சொல்றவர் நான் தானே நன்னா பாரு மதுரகவி அப்படின்ட்டான். உடனே மதுரகவியாக நன்னா உத்து பார்த்தா தேவரீர் மாதிரி இருக்கு, ஆனா தேவரீர் இல்லை அப்படி. தேவரீன்றது வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஒரு மரியாதைக்குரிய ஒரு வார்த்தை, இந்த காலத்துல ஸ்கைனஸ் அப்படின்றா இல்லையா, மாண்பு மிகுன்றா இல்லையா, அந்த மாதிரி தேவரீர் அப்படின்னா ரொம்ப வசந்த ஸ்தானத்தில் இருக்கிறவாளை பார்த்து சொல்லக்கூடிய பரம பூஜ்ய பூஜ்ய ஸ்ரீ அப்படின்னா சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வார்த்தை தேவரீர் அப்படின்னு. அந்த மாதிரி தேவரீர் மாதிரி இருக்கு ஆனா தேவரீர் மாதிரி இல்லை அப்படின்னா. அப்ப அவர் யார் அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் கேட்க, உடனே சுவாமி நம்மாழ்வார் சிரிச்சுட்டே சொன்னார், அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து தத்பரஹ பலபத்ரஸ்ருதி அஸ்து கலௌ கஸ்சித் பவிஷ்யதி. இந்த மூர்த்தி யாருன்னு கேட்கிறியா, அந்த மூர்த்தி அனந்த பிரதமம் ரூபம், பத்மநாபன் எந்த 1000 நாடு ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்காரோ அவர் முதல் ரூபம், அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து தத்பர. ஆச்சரியமா அந்த ஆதிசேஷன் தான் பூமியில இரண்டாவதாக லக்ஷ்மண அவதாரம் எடுத்துட்டு வந்த பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக பலபத்ர ஸ்ருதியஸ்து, அவரே தான் துவாபரயுகத்துல பகவான் கிருஷ்ணனா வந்த சமயத்துல அவருடைய சகோதரனாக பலராமனாக வந்த ஆச்சரியமா. வாசுதேவ கலா அனந்த சஹஸ்ரவதன ஸ்வராடு பாகவதம் சொல்றது. ஆயிரம் தல ஆதிவேஷன் அழகா கிருஷ்ணனுக்கு அண்ணாவா வரப்போறா, அக்ரஜோ பவிதா தேவக ஹரே ஹே பிரிய சிகீர்ஷையா அப்படின்னு பாகவதம் சொல்றது. கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக, கிருஷ்ணனுடைய பிரியத்துக்காக அண்ணாவா வராங்க. அதனால அவர்தான் பலபத்ரனாக மூணாவதாக வந்தார். பலபத்ர ஸ்திருதியஸ்து கலௌ கச்சித் பவிஷ்யதி. அதே ஆதிசேஷனே கலியுகத்துல ஒரு மகாத்மா அவதாரம் பண்ண போறா. அந்த மூர்த்தி தான் இது பவிஷ்யத் ஆச்சாரியன் அப்படிங்கிற. பவிஷ்யத் அப்படின்னா எதிர்காலம், ஃபியூச்சர்னு அர்த்தம். எதிர்காலத்துல வரக்கூடிய ஒரு ஆச்சாரம் இவர் தான். ஏற்கனவே மூணு அவதாரம் ஆயிடுத்து. ஆதிசேஷன் ஒரு அவதாரம், லக்ஷ்மணன் ரெண்டாவது அவதாரம், பலராமன் மூணாவது அவதாரம். கலியுகத்து ஜனங்களை உத்தாரணம் பண்றதுக்காக பின்னாடி வரக்கூடிய பவிஷ்யதாச்சாரியன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுவாமி நம்மாழ்வார் சொன்னார், பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம், நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றுமில்லை, கலியும் கடும் கண்டு கொண்மின் கடல் மன்னன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்திகை பாடி ஆடி உழிதர கண்டோம். இந்த மகாத்மா அவதாரம் பண்ண உடனேயே பூமி எடுக்கக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் நல்ல கதி வந்துடும். எல்லாரையும் கலி கெடுக்கிறான். அந்த கலியே கெட்டு போகும்படியான ஒரு மகாத்மா இவர். கலியும் கெடும் கண்டு கொண்மி. ஏன் அப்படின்னா, அந்த மகாத்மா வந்த பிறகு பூமியில நிறைய பக்த ஜனங்கள் வந்து எல்லா இடங்கள்லையும் பகவன் நாம சங்கீர்த்தனம் பகவத் விஷயம் எல்லாம் சொல்லுவா. அதனால ஜனங்களுடைய துக்கம் எல்லாம் மாறிடும், அஜ்ஞானம் எல்லாம் நாசமாயிடும், அவர்கள் எல்லாரும் ஞானவான்கள் ஆயிடுவா. யாருக்கு ஞானம் இருக்கோ அவளுக்கு பரமபதம். அதனால கலி கெட்டு போகுமப்பா, கலியும் கெடும் கண்டு கொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண் மேல் மலிய புகுந்திசை பாடி ஆடி உயிர கண்டோம் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணார். அம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணது கலியுடைய ஆரம்பத்தில். அம்மாழ்வார் 32 வருஷ கால பரியந்தம் இருந்தார். அதன் முடிவில் தான் இந்த மூர்த்தி கிடைச்சது. அதன் பிறகுதான் திரும்ப ரெண்டாவது தடவை தாமிரபரணியை காக்கும் பொழுதுதான் நம்ம ஆழ்வார்த்தங்களில் சேவிக்கிற நம்மாழ்வார் மூர்த்தி கிடைச்சது. அந்த பவிஷ்யதாச்சாரியன் யார் அப்படின்னா சுவாமி ராமானுஜர். ராமவதாரம், கிருஷ்ணவதாரம், நரசிம்மவதாரம், வராகவதாரம், மத்யவதாரம், கூர்மவதாரம், பலராமவதாரம், பரசுராம அவதாரம், ராமன் அவதாரம், பகவானுக்கு பல கோடி அவதாரங்கள் உண்டு. எல்லாத்துக்கும் மூர்த்தி உண்டு. இந்த மூர்த்தி எல்லாம் பகவத் அவதாரம் நடந்து முடிஞ்ச பிறகுதான் வந்தது. அவதாரம் ஆகிறதுக்கு முன்னாடியே மூர்த்தி உண்டு அப்படின்னா அது சுவாமி ராமானுஜருக்கு மட்டும்தான், யாருக்கும் கிடையாது. நம்ம கூட கல்கி அவதாரம்னு குரு பொம்மையிலாம் வச்சிருக்கோம், அது குதிரை மேல வருவார் அப்படின்னு பாகவத்தை சொன்னதை கொண்டு நிர்மாணம் பண்ணப்பட்ட மூர்த்தி. ஆனா நிஜமாவே கல்கி எப்படி இருக்காருன்னா கலியுகத்து முடிவுல தான் தெரியும். பார்த்த பிறகுதான் கல்கி பகவான் எப்படி இருக்கா அப்படின்னு தீர்மானத்துக்கு வர முடியும். ஆனா சுவாமி ராமானுஜர் வரத்துக்கு ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடியே அவருடைய தான் அர்ச்சாவதார மூர்த்தி கிடைச்சிடுச்சுன்னா அப்ப அந்த ராமானுஜர் எவ்வளவு பெரியவர்னு பார்த்துப்போம். சுவாமி நம்மாழ்வார் அந்த மாதிரி வாக்கு கொடுத்துட்டா 4000 வருஷம் உருண்டோடிடுச்சு. அப்படி கலியுகத்துல அப்படி போயின்றிருக்கு. எல்லா ஜனங்களும் நிறைய சாஸ்திரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கா, நிறைய பேர் நல்லா தர்க்கம் எல்லாம் பண்றா, நிறைய ஆச்சாரம் அனுஷ்டானம் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் தெரியறதா. ஆனாலும் நான் பெரியவன் அப்படின்னு ஒரு அகம் உட்கார்ந்து அந்த அகம்பாவம் வரப்படாதவன். அவன் எவ்வளவு வேணா அனுஷ்டானம் பண்ணலாம், நம்ம எத்தனை வேணா சாஸ்திரோத்தமா இருக்கலாம், சாஸ்திரம் எப்படி சொல்லுவோம் அப்படியே ஒண்ணு கூட விடாம நடக்கலாம். ஆனா அகம்பாவம் இருந்ததுன்னா பிரயோஜனம் இல்லை. நான் சாஸ்திரப்படி நடக்கிறேன் அப்படின்னு அகம்பாவம் வரப்படாது. நம்ம நித்தியம் 3 வேளை 4 வேளை கூட பத்மநாபரை சேவிக்கலாம், ஆனா டெய்லி நான் பத்மநாபரை சேவிக்கிறேன் அப்படின்னு ஒரு அகம்பாவம் வரப்படாது. பத்மநாபர் என்னை சேவிக்க வைக்கிறா அப்படின்னு அந்த வினயம் இருக்கும். அகம்பாவம் இருந்துடுச்சு அப்படின்னா ஹிருதயத்துல சமாதானம் கிடையாது. நான் 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 உட்கார்ந்து இருக்கும். அப்ப யாராவது அவளைதான் சொன்னா கூட கோபம் வரும். நம்மள யாரோ அவமானப்படுத்தினான்னா அவ இல்லாம பண்ணணும்ன்ற ஒரு வேகம் வரும். அப்ப என்ன சொன்னா ராஜசம் தாமசம் விருத்தியாகும். அகம்பாவம் இருக்க விருத்தியாக 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 ராஜசமும் தாமசமும் நம்மளை ஜோர பரிபாலனம் பண்ண ஆரம்பிச்சு. அதே பக்தி ஞானம் வைராக்கியம் வினயம் எல்லாம் வர 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 பகவான் நம்மளை பரிபாலனம் பண்றான். பத்மநாப சன்னிதியில போய் ஒத்தகள் உடனே கைகூப்பி பத்மநாபா ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்ல பத்மநாபர் நம்மளை பாலனம் பண்ணுறார். நான் யார் தெரியுமா அப்படின்னா அகம்பாவ நம்மளை பாலனம் பண்றோம். அதனால அந்த ராஜசம் தாமசத்து நடுவில் மாஜிந்துட்டோம் அப்படின்னா சரீரத்துக்கும் துக்கம் மனசுக்கும் துக்கம். வியாதி பலவிதமான காரணங்கள்னாலே வரும். நாராயண பட்டத்திரிக்கும் வியாதி வந்துவிட்டு ஆனா பக்தனா இருந்ததுனாலே அந்த வியாதி நாராயணி என்ற ஒரு ரூபத்தை எடுத்து நிறுத்து. நம்ம இன்னி வரைக்கும் நமக்கு பிரயோஜனமா இருக்கு. அதே லோகத்தை எத்தனையோ மனுஷால பார்க்க வியாதி இல்லாத மனுஷா நமக்கு தெரியாது. எனக்கு வியாதியே இல்லை அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு லோகத்தை ஆளே கிடையாது. எல்லாரும் டாக்டர் கிட்ட போய் உடம்பு முடியலேன்னு சர்டிபிகேட் தானே வாங்கும். லீவு கூட என்ன பண்றோம் டாக்டர் உடம்பு சர்டிபிகேட் உடம்பு முடியலை அப்படின்னு சர்டிபிகேட் வாங்க மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கி கொடுக்கும். உடம்பு ஆரோக்கியமா இருக்கு சர்டிபிகேட்டா வாங்கி கொடுக்கும். அப்படி வாங்கி யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் அவாதான் வாங்கும். நீதி 98 பேர் பார்த்தோம்னா மெடிக்கல் சர்டிபிகேட் எல்லாம் வியாதியஸ்தன் அப்படின்னு கொண்டு போய் தான் ஆபீஸ்ல கொடுக்கறதுக்கோ ஸ்கூல்ல காட்டுறதுக்கோ வச்சிருக்கும். அதனால வியாதி எல்லாருக்கும் இருக்கு. ஆனா பக்தனா இருந்தா அந்த வியாதி கூட பகவத் அனுகிரகமா மாறிடுறது. அதனால எப்பொழுதுமே அந்த அகம்பாவம் இல்லாதபடி வினயம் இருக்கு. ஆனா ரொம்ப அகம்பாவத்துல ஜனங்கள் இருக்காது. எல்லாரும் அது பிராமணர்கள் பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு சாஸ்திரம் தெரியும் சம்ஸ்கிருதம் தெரியும் நாங்க நன்னா பாராயணம் பண்றோம் நாங்க ரொம்ப நன்னா பூஜை பண்றோம் நாங்க அவ்வளவு அழகா எல்லாம் பண்றோம் நாங்கள் வேகம் தெரியும் அப்படி எல்லாம் நிறைய அகம்பாவத்தில் இருக்க சாதாரண ஜனங்களுக்கு வழியும் காட்டலை அவர்கள். ஏன்னா பிராமணர்கள்லாம் வழி காட்டணும். அவ யாரும் வழிகாட்டவும் இல்லை. சாதாரண ஜனங்களை ஒதுக்கியும் வச்சுட்டா. அதனால சாதாரண ஜனங்கள்லாம் பக்தி பகவான் இந்த விஷயங்களை விட்டு ஒதுங்கி போக ஆரம்பிச்சுட்டா. அதனால பகவான் பார்த்தான் இதெல்லாம் மாத்தனம் சக்கல ஜீவராசிகளிடத்திலையும் காருண்யம் இருக்கும்படியான ஒருத்தர் பிறக்கணும் அவதரிக்கணும் அப்படின்னு சொல்லி பகவான் சங்கல்பம் பண்ணா. ஏற்கனவே நம்மாழ்வார் அழகா சங்கல்பம் பண்ணிட்டா. பகவான் சங்கல்பம் பண்ணா ஆச்சரியமா பெரிய திருமலை நம்பிகள் அப்படின்னு ஒரு மகாத்மா அதி விசேஷமானவர். திருப்பதி சீனிவாச பெருமாளுக்கு நித்தியம் கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியவன். அவருக்கு ரெண்டு சகோதரிகள் பூமி பிராட்டி ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லி ரெண்டு சகோதரிகள் காந்திமதி அப்படின்னு பேர் ஒருத்திக்கு இன்னொருத்திக்கு பேர் ஸ்ரீதேவி அப்படின்னு பேர். அழகா அவ ரெண்டு பேரையும் ஆச்சரியமா ரெண்டு பிராமணர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ரொம்ப விசேஷமா அதுல இந்த காந்திமதி அம்மாவை ஆசூரி கேசவ பெருமாள் அப்படின்ற ஒரு உத்தமருக்கு திருக்கல்யாணம் பண்ணி வச்சார். ஆசூரி கேசவ பெருமாள் நல்ல விஷயம் எல்லாம் தெரிஞ்சவர் சர்வக்கது தீட்சிதர் அப்படின்னு அவருக்கு திருநாமம் நல்ல யஜ்யம் எல்லாம் பண்ணக்கூடியவர் நல்ல பக்தி உடையவர் ஞான வைராகிய சிரோன்மணி வினய சிகாமணி எப்பொழுதும் பகவத் தியானத்தோட இருப்பார். அழகா அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். அவ அந்யோன்யமான ஒரு தம்பதிகளா இருக்கா. நல்ல தாம்பத்தியம் பகவான் உகக்கும்படியான தம்பதிகளா இருந்தா அது ரொம்ப முக்கியம். கல்யாணம் அப்படின்றது நம்ம பண்ற எந்த காரியமா இருந்தாலும் பகவான் உகக்கணும். அதுவும் தாம்பத்தியம் அப்படின்றது பகவான் அனுபவிக்கணுமாகா அப்படின்னு தம்பதிகள் அப்படின்னா ஆச்சரியமா. மகாவிஷ்ணுவும் ஸ்ரீதேவியும் இருக்கார் பேர்பட்ட தம்பதிகள் சிவபெருமானும் பார்வதி தேவி எத்தனை அற்புதமான தம்பதிகள் பிரம்மதேவரும் சரஸ்வதி தேவி எத்தனை அற்புதமான தம்பதிகள். பெருமாள் வசஸ்தலத்துல தாயார் கடன் கொடுத்துட்டார். சிவபெருமான் தன் உடம்புல பாதிய பார்வதி கொடுத்துட்டார். பிரம்மதேவர் தன் நாக்கியே சரஸ்வதி கொடுத்துட்டார். இப்படி அத்தனை தூரம் உத்தமமான தம்பதிகள் திவ்யமான தம்பதிகள் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி வா ரெண்டு பேரும் அந்யோன்யமான தாம்பத்தியம் பகவத் தியானத்தோட சௌக்கியமா இருந்துருக்கா. ஆனா அந்த தாம்பத்தியத்தை ஒரே ஒரு குழந்தையில் குடும்பம் எவ்வளவுனா நன்னா இருக்கட்டும் நல்ல குணங்கள்லாம் இருக்கட்டும் கிரகத்துல இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் களைச்சு போடுறதுக்கு ஒரு குழந்தை இருந்தா தானே ஆகும். அது என்ன பண்றதுன்னு தெரியாததானே அழகு. பரபிரம்மமும் குழந்தையும் ஒண்ணுன்னா ரெண்டும் என்ன பண்ண போறது அதுக்குதான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. சுனாமி வருமா வராதா அப்படின்னு பரபிரம்மத்துக்கு நன்னாது நமக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தை என்ன பண்ண போறது அப்படின்னு நம்ம தீர்மானிக்கவே முடியாது. நம்ம ஏதோ நினைச்சா அது ஏதோ ஒன்று பண்ணிட்டு போ. அதனால அந்த குழந்தை இல்லை, ரொம்ப வருத்தப்பட்டா சரி பகவத் தியானம் பண்ணுவோம், குழந்தை இல்லை அப்படின்னா சரி நமக்கு ஏதோ பிராரப்த கர்மா, குழந்தை பிறந்தாலும் பிராரப்த கர்மா, குழந்தை இல்லைனாலும் பிராரப்த கர்மா, ரெண்டுமே உண்டு. அது குழந்தை உத்தமமான குழந்தையா இருந்தா சத்ராரப்த கர்மா, குழந்தை துண்டுகாரி மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னா துஷ்ட பிராரப்த கர்மா, கோகர்ம மாதிரி இருந்திருக்கும் சத்து, அவ்வளவுதான். இல்லை அப்படின்னா அதுவும் பிராரப்த கர்மா, எல்லாம் பிராரப்த கர்மா அனுசரணம் பண்ணிதானே நடந்துருக்கு. அந்த மாதிரி குழந்தை இல்லை சரி பிராரப்த கர்மா, பகவத் தியானம் நாமஜபம் பண்ணி பகவானத்துல பிரார்த்திச்சுட்டோம்னா பிராரப்த கர்மா மாறும். நல்லா ஞாபகம், பல இடங்கள்ல இன்னைக்கு நான் பார்த்த வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஒரு பொதுவான அபிப்பிராயம், என்னதான் நாமஜபம் பண்ணாலும், என்னதான் கோவில் போனாலும், என்னதான் அர்ச்சனை பண்ணாலும் பிராரப்த கர்மாவை அனுபவிச்சுதான் ஆகணும், அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. பகவான பிடிச்சிட்டோம் அப்படின்னா பிராரப்த கர்மம் இல்லாமலேயே நிரூபணமான விஷயம், இதிகாச புராணங்கள்ல இருந்து எல்லாத்துலயுமே நிரூபணமான ஒரு விஷயம். பகவன் நாம சங்கீர்த்தனம், பகவத் தியானம், பகவானுக்கு திருட விசுவாசம், இதெல்லாம் இருக்கிறவாளுடைய பிராரப்த கர்மம் அப்படியே மாறிடும். அது மாதிரி பார்த்தா சரி பகவத் தியானம் பண்ணுவோம் அப்படின்னு நாமஜபம் எல்லாம் பண்றா. அப்ப அவருக்கு ஒரு நாள் தோணிட்டு திருவல்லிக்கேணி போய் அழகா அங்க ஒரு புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணலாம் அப்படின்னு தோணிச்சு. தசரத சக்கரவர்த்தி திருப்புல்லாணி திவ்ய தேசம்னு உண்டு ராமேஸ்வரம் பக்கத்துல, அந்த இடத்துல வந்து அழகா ஒரு புத்திர காமேஷ்டி யாகம் பண்ற, அதுக்கப்புறமா தான் அயோத்தியால போய் பண்றார் அப்படின்னு காண கிடைக்கிற. அந்த மாதிரி இவர் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருமாள் ஜம்மன் முறுக்கு மீச வச்சுண்டு 108 திவ்ய தேசத்துல மீச வச்சுருக்கிற ஒரே சுவாமி பார்த்தசாரதி மட்டும்தான். நன்ன முறுக்கு மீச ஆஜானு பாகமான சரீரம், சரியான மாட்டுக்கார சாமி அப்படின்னா பார்த்தசாரதி தான். ஜம்மன் இருப்பார் நிக்கிற அந்த மொழியும் இந்த மீசையும் வயசான பெருமாள். நன்னா கிருஷ்ணன் வயசானபடி பார்க்கணும் அப்படின்னா ஒரே ஒருத்தர் பார்த்தசாரதி தான், வயசான கிருஷ்ணன். இப்ப பண்டிரிபுரம் துவாரகா எல்லாம் பார்த்தா எவ்வளவு வயசு கிருஷ்ணன் தான், அது எல்லா இடங்களிலுமே குருவாயூர்ல பாலகிருஷ்ணன், பண்டிரிபுரத்துல ஒரு நடுவயசு கிருஷ்ணன், கல்யாணமான கிருஷ்ணன் பண்டிரிபுரம், ஏன்னா ருக்மிணி சமேத கிருஷ்ணன் தானே கல்யாணமான கிருஷ்ணன், கோகுலத்துல பாலகிருஷ்ணன், பிருந்தாவனத்துல கோபிகா ரமணன், இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வயசான கிருஷ்ணன் பார்க்கணும்னா ஒரே இடம் பார்த்தசாரதி மட்டும்தான். திருவல்லிக்கேணி கண்டேனே மாடமாமையிலே திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்னு திருமங்கை ஆகும். அந்த மாதிரி அந்த திருவல்லிக்கேணி திவ்யதேசம் போறா, அந்த இடத்துல அழகா அந்த அல்லிக்கேணியுடைய குளத்துல தீர்த்தம் ஆடுறா. பார்த்தசாரதி பெருமாளுடைய சந்நிதியில ஒரு புத்திர காமேஷ்டி யாகம் பண்றார், புத்திர காம இஷ்டி யாகம், புத்திரன் வேணும் அப்படின்னு அழகா ஒரு யஜ்யம் பண்றா. அன்னைக்கு ராத்திரி அழகா அங்க தங்கின்னு இருக்கா. அப்ப சொப்பனத்துல பார்த்தசாரதி பெருமாள் சேவை சாதிக்கிறார். திருவனந்தபுரத்தில் இருக்கிறவாளுக்கு நித்தியம் சொப்பனம் வரணும், நித்தியம் பத்மநாபம் வரணும், அந்த அளவுக்கு அந்த ஈடுபாடு இருக்கணும். ஒரே ராத்திரி கண்ணை மூடி படுத்தோம்னா பத்மநாபம் வந்து பேசணும். இன்னும் 10 நாள் கழிச்சுதான் உற்சவம் இல்லை, நம்ம மனசுக்குள்ள இன்னைக்கே உற்சவத்தை பார்த்துடணும். பத்மநாபம் என்னெல்லாம் உற்சவத்தை எப்படி வருவா அப்படின்னு பார்த்துட வேண்டாம். அந்த கண்ண அந்த ஹதயம் முழுக்க தெய்வம் வியாபிச்சிருந்ததுன்னா அப்படியே சுகமா அந்த நிதிரையில ஒரு சொப்பனம் வரும். மனசு எதுல நல்லா லயப்பட்டிருக்கோ அது சம்பந்தப்பட்ட சொப்பனம் தான் வரும். மனசு எதிலேயோ லயப்பட சம்பந்தம் இல்லாம சொப்பனம் எல்லாம் வராது. நிறைய பேர் சொல்லுவார் சம்பந்தம் இல்லாம சொப்பனம் வராது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சம்பந்தப்பட்டுதான் சொப்பனமே வரும். ஒண்ணு டிவியை பார்க்கலாம், இல்லை பிராரப்த கர்மா, ஏதோ ஒண்ணுக்குரிய சம்பந்தத்தோட இல்லை ஒரு பயம், ஒரு கவலை, ஒரு குழப்பம், அப்படி யார் சொன்னதோ மனசோட ஆழத்தை பதிஞ்சது, இதெல்லாம் தான் சொப்பனமா நமக்கு தெரியும். இவ அழகா பார்த்தசாரதி ஹிருதயத்துல வச்சுண்டு திருவல்லிக்கேணியில ராத்திரி படுத்துட்டார். ரெண்டு பேர் சொப்பனத்திலையும் அழகா பார்த்தசாரதி வந்துட்டார். சாதாரணமா எல்லாரும் சொன்னா தூங்குவோம், ஆனா அவருக்கு சொப்பனம் ஒரே மாதிரி வராது. ஒவ்வொருத்தரா சொல்ல நேற்று சொப்பனம் என்னாவே இல்லை அப்படின்னு, ஆத்துக்காரம் ஒண்ணு சொல்லுவா, மனைவி ஒன்று சொல்ல நேற்று சொப்பனம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது அப்படின்னு அவளுடைய புத்தி கிட்ட இருந்தா மாதிரி. ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரே சொப்பனம் பார்த்த சாரதி தரிசனம். அப்ப எவ்வளவு தூரம் அந்யோன்யமான ஹதயம் இருக்கும் பார்த்துக்கோங்க, ரெண்டு பேருக்கு அப்படி ஒரு பக்தி வேறு. அதனால ஆச்சரியமான சொப்பனம், ரெண்டு பேருக்கும் பார்த்தசாரதி காட்சி கொடுத்து அமுருக்கு மிசையெல்லாம் வச்சுட்டு பல 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 ருக்மிணி சமேசனாக பிரபு காட்சி கொடுத்துட்டார். நானே உனக்கு குழந்தையா பிறக்கிறேன் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிக்கா. ரெண்டு பேருக்கும் பரம சந்தோஷம். தொழுது விடிஞ்சோன்னு பரஸ்பரம் ரெண்டு பேரும் சொல்லிட்டான், இந்த மாதிரி அப்படி சொப்பனம் பார்த்தேம்மா, பார்த்தசாரதி பெருமாள் தரிசனம் பண்ணுங்க. உடனே காந்திமதி கண்கள்ல ஆனந்த பாஷ், அடியாளுக்கும் பிரபு காட்சி கொடுத்தார். ஓகே, உனக்கு என்ன சொன்னாரம்மா, தானே குழந்தையா வந்து பிறக்கிறேன்னு சொன்னார். உடனே எவரு சொன்னார், ஆமாமா பகவான் எனக்கும் அதுதான் சேவை சாதிச்சான். நிஜமாவே தம்பதிகள்லாம் பத்மநாபனை சேவிக்கணும். பத்மநாபன் சொன்ன, நானே உனக்கு குழந்தையா பிறக்கிறேன். அதெல்லாம் சுக்கம். 18 பெருமாள், 1.5 லட்சம் கோடி பெருமாள் அல்லவா குழந்தையா பெற்றுக்கணும். பணக்கார குழந்தையாச்சு லோகத்தை அனைத்து இவ்வளவு பணம் இருக்கிற ஒரே குழந்தை பத்மநாபன் மட்டும்தான். அவர் எந்த குழந்தைக்கு இவ்வளவு சொத்து கிடையாது, 1.5 லட்சம் கோடி சொத்து. அழகா ரெண்டு பேரும் பார்த்தசாரதியை சேவிச்சார்கள். ஆனந்தமா அவா இருக்கும்படியான ஸ்ரீபெரும்புதூர் அந்த இடத்துக்கு போயிட்டார்கள். கொஞ்ச நாள்லயே காந்திமதி அழகா கர்ப்பவதி ஆயாச்சு. பார்த்தசாரதி தன்னுடைய அம்சமான ஆதிசேஷனையே காந்திமதியுடைய கர்ப்பத்துல அழகா அவதரிப்பிக்க வச்சுட்டார். லக்ஷ்மணனா சுமத்ரையுடைய கர்ப்பத்துல இருந்தவர், பலராமனாக தேவகி ரோஹிணி ரெண்டு பேர் கர்ப்பத்துல இருந்தவர் இந்த கலியுகத்துல காந்திமதியுடைய கர்ப்பத்துல ஜம்னு வந்துட்டார். அழகா குழந்த நாள் ஒரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்ந்தாச்சு. கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது தகப்பனாரும் தாயாரும் உத்தமமான பகவத் தியானம் நாம ஜபம் இதெல்லாம் பண்றார். அழகா குழந்த வளர்ந்தாச்சு. 2017 சுவாமி ராமானுஜருடைய 1000வது திருநக்ஷத்திர மகோத்சவம் திருவனந்தபுரத்தெல்லாம் விசேஷமா கொண்டாடி அனுபவிக்கணும். பத்மநாபன் நிச்சயமா நடத்தி கொடுப்பார். 2017 திங்கள வருஷம், தமிழ் மாசம் எல்லாம் சொல்லணும்னா திங்கள வருஷத்துல அழகா அதி விசேஷமா சித்திர மாசத்துல பஞ்சமி திதியில வியாழக்கிழமை அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரத்துல ஸ்வயம் ஆதிசேஷனை காந்திமதியுடைய பிள்ளையாக கலவு கச்சித் பவிஷ்யதி அப்படின்னு புராணங்கள்லாம் சொன்னபடி ஜோர ஸ்ரீபெரும்புதூர்ல ஸ்வயம் 1000 கலை ஆதிசேஷனே லக்ஷ்மணனா வந்தவரே பலராமனாக அவதாரம் பண்ணவரே இந்த கலியுக ஜனங்கள்லாம் சத்கதி அடையணும்னு சொல்லி காந்திமதி ஆசூரி கேசவ பெருமாள் இந்த தம்பதிகளுக்கு ஜோர அவதாரம் பண்ண 2017 இப்ப 2011 6 வருஷம் ஆயாச்சுன்னா 1000 வருஷம் ஆகி சுவாமி ராமானுஜர் பிறந்து சித்திர மாசம் பஞ்சமி திதி. ஆதிசங்கரரும் பஞ்சமி திதி, இவரும் பஞ்சமி திதி. இவர் திருவாதிரை நட்சத்திரம், ஆதிசேஷனுடைய அம்சம், ஜோர அவதாரம் பண்ணிட்டார். குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற தகவல தாய் மாமன் ஆகிய பெரிய திருமலை நம்பிகள் அவருக்கு தெரியப்படுத்தினார். உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்குள்ள 12வது நாள் புண்ணியாக வசனம் வந்துடுச்சு. உடனே அழகா அவர் திருமலை திருப்பதியிலேந்து வர ஆளவந்தாருடைய சிஷ்யர் இந்த பெரிய திருமலை நம்பிகள். இன்னைக்கும் திருமலை திருப்பதியில ஆகாச கங்கா அப்படின்னு ஒரு நீர்வீழ்ச்சி உண்டு. அதுல இருந்துதான் பெருமாளுக்கு தீர்த்தம் எடுத்துட்டு போவோம். அந்த ஆகாச கங்கா வரத்துக்கு காரணமே இந்த பெரிய திருமலை நம்பிகள்ன்ற மகாத்மா தான். அந்த மகாத்மா அழகா மருமகனாச்சே, அதனால அழகா வந்துட்டார். வந்தார், குழந்தைய பார்க்கிறார், பல 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 பலன் ஜொலிக்கிறார். இந்த குழந்தையுடைய கை காலில் இருக்கக்கூடிய ரேகைகள்லாம் இவன் ஸ்வயம் ஆதிசேஷன் நன்னா தெரியும். இந்த லட்சணம் முகத்தை பார்த்தாலே அந்த அங்க லட்சணங்கள் சாமுத்ரிகா லட்சணம் எல்லாம் பார்த்தார். பிறந்த நேரம் காலம் எல்லாம் பார்த்தார். நன்னா தெரிஞ்சுடுத்து இது ஸ்வயம் ஆதிசேஷன். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னக பை பிராணைவாபராஹா. வால்மீகி மகரிஷி ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்றா, லக்ஷ்மணன் லக்ஷ்மி சம்பன்னன் பகவான் ராமச்சந்திர மூர்த்திக்கு ரெண்டு மூச்சு உண்டா. ஒரு மூச்சு அவனே வச்சுட்டு இருக்கிறது, இன்னொரு மூச்சு வெளியில நடமாடிட்டு இருக்கான். அந்த வெளியில இருந்த மூச்சு தான் லக்ஷ்மணன் பகி பிராணைவாபரா. ராமனுக்கு அது இன்னொரு உயிர் மாதிரி லக்ஷ்மணன். அந்த லக்ஷ்மணன் தான் திரும்பவும் கலியுகத்திலே அழகா தன்னுடைய சகோதரி பிள்ளையா அவதாரம் பண்ணிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுடுத்து இந்த பெரிய திருமலை நம்பிகளுக்கு. உடனே அழகா பார்த்தா இந்த 12 நாள் ஆன குழந்தைக்கு பஞ்ச சம்ஸ்காரம் அப்படின்ற வைஷ்ணவ சம்ஸ்காரத்தை பண்றான். பஞ்சசம்ஸ்காரம் அப்படின்னா அஞ்சு விதமான சம்ஸ்காரங்களை குழந்தைகளுக்கு பண்ணுவார். வயசானவாவுக்கும் பண்றது உண்டு. முதல்ல அந்த குழந்தையுடைய தோள்கள்ல நன்னா வெள்ளியினால அந்த சங்கு சக்கரத்தை பழுக்க காய்ச்சி அப்படி 12 நாள் ஆன குழந்தைக்கு தாங்குமா? மாசு 16 நமக்கு 12 நாள் ஆன குழந்தைக்கு போய் நன்னா பழுக்க பழுக்க வெள்ளிய காய்ச்சி இந்த தோல்ல ஒண்ணு இந்த தோல்ல ஒண்ணு, வலது தோல்ல சக்கரம், இடது தோல்ல அழகா சங்கம், ஆதிவர்கள் பகவானுடைய தாசர்கள் அப்படின்னு. அப்போ அதாவது 12 நாள் அது பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஜென்ம ஜென்மாந்தத்தில் பகவானுடைய சொத்து. இவன் பகவானை சேர்ந்தவன், இவன் பகவானுக்கு அடிமைப்பட்டவன், இவன் பகவானுடைய தாசன், இவன் பகவானுடைய சொத்து அப்படின்னு சொல்லி பகவானிடத்துல அந்த குழந்தையுடையதான வாழ்க்கையை ஒப்படைக்கிறது. அந்த மாதிரி அழகா பஞ்ச சம்ஸ்காரம் பண்றா, குழந்தைக்கு உபதேசம் எல்லாம் பண்றா, பண்ணிட்டு அழகா குழந்தைக்கு இளையாழ்வார் அப்படின்னு ஒரு திருநாமத்தை சொல்றார். வைஷ்ணவ சம்பிரதாயத்தை இளையாழ்வார் அப்படின்னா லக்ஷ்மணனை சொல்ற வார்த்தை இளையாழ்வார் அப்படின்னு. ஆழ்வார்கள்னா லக்ஷ்மணனை சொல்லும் பொழுதெல்லாம் இளையாழ்வார் அப்படின்னு வார்த்தையை சொல்லிதான் சொல்ற, இளைய ஆழ்வார், இளைய பெருமாள் அப்படின்னு இன்னொரு வார்த்தை உண்டு, பெருமாள் இளைய பெருமாள் அப்படின்னு. அந்த மாதிரி இளைய பெருமாள் லக்ஷ்மணன் தான் இவர் அப்படின்னு சொல்லி இளையாழ்வார் அப்படின்னு ஒரு நாமகரணம் சூட்டினார். உடனே எல்லாருக்கும் பரம சந்தோஷமா எடுத்து எல்லாரும் இளையாழ்வார் 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 அப்படின்னு அந்த குழந்தையுடைய காதல போய் அந்த நாமத்தை அழகா ஜோரா சொன்னார்கள். அந்த குழந்தை தேமேன்னு இருக்கு, அழகா வளர்ந்து. இந்த குழந்தை பிறந்தது கொஞ்ச நாள்ல, கொஞ்ச மாசங்கள்லயே இந்த பெரிய திருமலை நம்பிகளுடைய இன்னொரு சகோதரி சொன்னியா ஆச்சரியமா, அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது தை மாசம் புனர்பூச நட்சத்திரத்திலே குரோதன வருஷத்துல ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு கோவிந்தன் அப்படின்னு திருநாமம் வச்சுட்டார். பெரியம்மா புள்ள சித்தி புள்ள ரெண்டு பேர் அழகா ரெண்டு குழந்தைகளும் நன்னா வளர்ந்துருக்கு. கொஞ்ச நாள்லயே 3 வயசுலயே அழகா இந்த இளையாழ்வாருக்கு சௌளம் இன்னைக்கு அந்த ஒரு கர்மா பண்றதே இல்லை. பிராமண யாரும் வச்சுக்கிறதும் இல்லை, அந்த கர்மா பண்றதும் இல்லை, ஏன்னா வச்சுக்கிறதால பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. 3வது வயசுல சௌளம் அப்படின்னு ஒரு குடுமி கல்யாணம் அப்படின்னு சொல்லுவார். குழந்தைகளுக்கு குடுமி வைக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம், இந்துக்கள் எல்லாருமே வச்சுக்கணும், பிராமணா நிச்சயமா வச்சுக்கணும், அது வைக்கப்படக்கூடாது. பெரிய குடுமி வச்சுக்கணும்னால ஒரு சின்ன உச்சி குடுமையாவது வச்சுக்கணும். அதுல வடக்கத்திகாரால சொல்லணும், வடக்குல இருக்கிறதா வெக்கமே படுறாரு, படவே மாதம் அது ரொம்ப வெக்கப்படுறது கேரளா. குடுமி வச்சுக்கிறத ரொம்பவே யோசிக்கிற ஒரு ஊர் நான் பார்த்ததுல கேரளா தான். ஆந்திரா காரா வச்சுட்டு இருவா, சாதாரண வச்சுப்பா, திருப்பதிலே மொட்டை அடிச்சுட்டு ஒரு குடுமி வச்சுட்டு சிக்கிய வச்சுட்டுதான் மொட்டையை அடிச்சுப்பான். கர்நாடகாலையும் கவலைப்படமா தான், தமிழ்நாட்டில் நிறைய பிராமணா வச்சுக்கிறான் நான் பார்த்திருக்கேன். அதை வச்சுக்கணும், அது ஒரு விசேஷம், அது நிஜமாவே ஆச்சரியம். இந்த குடுமிக்கு அப்படி ஒரு பலம் உண்டு, அக்னி ஸ்வரூபம். இந்த குழந்தைக்கு 3 வயசுல சௌளம் அப்படின்னு பெயர் இருக்கு. அந்த கர்மாவை பண்றான் அழகா. 5 வயசுல அக்ஷராபியாசம் அதுவும் பண்றான். 7 வயசாயிடுத்து குழந்தைக்கு உபநயன சம்ஸ்காரம். 7 வயசுல குழந்தைக்கு உபநயன சம்ஸ்காரம்னா நிஜமாவே அது ஸ்வயம் வாமன மூர்த்தி மாதிரியே பல 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 பலன்னு சொல்லிக்கும். இந்த 7 வயசு இந்த குழந்தைக்கு நிஜமாவே அவ்வளவுதான் பால பிரம்மச்சாரின்னு சொன்ன, அவள் தான் பிரம்மச்சாரி. 22 வயசுல மூணு பட அதெல்லாம் பிரம்மச்சாரி கோஷ்டி சேரவே செய்யறாரு. 13 தாண்டியாச்சுனால பிரம்மச்சரியம் போயாரு. அந்த 13 வரத்துக்கு முன்னாடியே யஜ்னோபவீத தாரணம் போனது போட்டுடணும். அப்பொழுதுதான் இந்த பிரம்மச்சரியம்ன்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம். இல்லாட்டி கல்யாணம் ஆகல பேச்சுலர் இங்கிலீஷ் சொல்ற வார்த்தைக்கு பிரம்மச்சாரின்னு சொல்லிக்கலாம், அவ்வளவுதானே ஒழிய இந்த பிரம்மச்சரியம்ன்றது அந்த பலம் இல்லாம போய். சுவாமி ராமானுஜருக்கு அழகான இளையாழ்வாருக்கு 3 வயசுல 5 வயசுல 7 வயசுல சாஸ்திரோத்தமா என்ன உண்டோ அந்த கர்மாக்கள் எல்லாம் அழகா பண்ணியாச்சு. அழகா வேதாபியாசம் குழந்தைக்கு ஜோரா வேதம், இவரே தீட்சிதர் தான், சர்வக்கத்த தீட்சிதர்னு பேர். அப்பாவே வேதம் சொல்லி கொடுக்கிறார். அழகா ஸ்ரீபெரும்புதூர்ல அழகா நிறைய வேத விற்பனர்கள்லாம் இன்னைக்கும் உண்டு. அந்த வேத விஞ்ஞான்களிடத்துல போய் குழந்தை அழகா வேதம் எல்லாம் அப்படி படிக்கிற ஒரு 15-16 வயசு ஆயாச்சு. அப்பா பார்த்தார் குழந்தைக்கு ஒரு கல்யாணமும் பண்ணி வச்சிருக்க 16 வயசுல. இன்னைக்கும் சிதம்பரம் பக்கம் எல்லாம் போனோம்னா அது தீட்சிதர் வம்சத்தில் இருக்க குழந்தைகள் எல்லாம் 16 வயசு ஆயிடுச்சுன்னா சில பேர்லாம் பார்த்தா பால்ய விவாகமே பண்ணிடுவான். அந்த மாதிரி இவருக்கு பால்ய விவாகமும் பண்ணி முடிச்சாரு. அப்பா பார்த்தா ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. ஒரே ஒரு பிள்ளை அழகா சமன் எல்லா சம்ஸ்காரமும் பண்ணியாச்சு. அவருக்கு இந்த சகோதரிகளும் பிறந்தா, இந்த இளையாழ்வா இருக்கு, அவள் அழுக்கல்யாணம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டா. பிராசூரி கேசவ பெருமாள் பார்த்தா ரொம்ப திருப்தியா இருந்தா. நித்தியம் பகவத் தியானம் நாமசபம் ரொம்ப சௌக்கியமா இருந்தா, குழந்தைய உத்தமனா இருக்கா, வேதத்துல கிட்டிகாரனா இருக்கா, அதுதானே அப்பா சந்தோஷம், அதுதானே ஆனந்தம். அதனால இன்னைக்கு என்ன வேதம் தெரிஞ்ச அந்த பிராமணாளுக்கெல்லாம் தன் குழந்தைகளோட வேதம் சொன்னாதான் அவளுக்கு ஒரு ரசனை. இப்ப இன்னைக்கு எத்தனையோ பிராமணாலெல்லாம் இருக்கும், அவள் குழந்தைகள் டாக்டர் இன்ஜினியர் லாயர் இப்படிதானே பார்க்கிறோம். ஏதோ துர்லபமா யாரோ சில பிராமணாத குழந்தைகள் மட்டும்தான் அந்த வேத வித்வான்களா இருக்கா, ரொம்ப துர்லபம், ரொம்ப 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 துர்லபம். நான் ஆழ்வார்த்தினுடைய அறையர் தெரியும் எனக்கு, அவருடைய குழந்தை சீரங்கத்துல வேத பாடசாலையில படிச்சுட்டு இருக்கான், ஜம்முனு வேதம் படிச்சுட்டு இருக்கான். கொஞ்ச நாள் ஆச்சு அவன் அறைய சேவை பண்ணுவான், ஜம்முனு கையில தாளம் வச்சுட்டு அழகா ஆழ்வார்த்தங்கள அதே செயலை எல்லாம் பண்றதுக்கான பாக்கியம் அவனுக்கு. அந்த மாதிரி அழகா வேதனா தெரிஞ்சதுனால ரொம்ப சுக்கியமா இருந்தார் சர்வகிருத தீட்சிதர் ஆசூரி கேசவ பெருமாள். ரொம்ப திருப்தியா இருந்தார் பாதா. இதுக்கு மேலே இந்த சரீரத்தை வச்சு என்ன சுகம் நினைச்சார், பெருமாளத்தை பிரார்த்திச்சிருந்தார், ஒரு நல்ல நாள்ல அழகா சங்கத்தி அடைஞ்சிருக்கார். அதாவது மாதிரி பெரியவாள்லாம் கர்மா கடமைன்னு வச்சுப்பா, அதுக்கு மேல பந்தப்பட்டுக்க மாட்டான். நமக்கு பந்தத்தை வச்சுருந்தா நம்ம வாழ்க்கையை ஓடிந்துருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு பந்தம், திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு பந்தம், சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு பந்தம், அதுக்கப்புறம் நிறைய பந்துக்கள், தேக பந்துக்கள், அதுக்கப்புறம் அச்சேதன பந்துக்கள். நமக்கு அச்சேதன பந்துக்கள்லாம் ஜாஸ்தி, சேதன பந்துக்கள் கூட அப்பப்போ முறைச்சுக்கும். அச்சேதன பந்துக்கள் இடவே மாட்டோம். அச்சேதன பந்துக்கள் டிவி ரிமோட் மொபைல் போன் இதெல்லாம் அச்சேதன பந்துக்கள். வீடு காரு செழுப்பு நம்ம ஓடிட்டு வஸ்திரம் நம்ம நம்மளுடைய அழுக்கு தலகாணி நாத்தம் அடிக்கிற போர்வ இதெல்லாம் அச்சேதன பந்துக்கள். இவாளுக்கு இருக்கிற பிரியம் பாருமோ ஒரு நாளும் போகாது. சேத்திர பந்துக்கள்னா அப்படின்னா உசுரோடு இருக்க அம்மா தாத்தா தாத்தா தீமாமா அமி அரியவன் இத்தியாதிகள் அவாகிட்ட கூட அப்பதான் சண்டை வரும். ஆனா இந்த அச்சேத்திர பந்துக்கள் இருந்தா சண்டையே வராது. சேத்திர பந்துக்கள் போனா கூட அப்பாரா போயிட்டா அப்படின்னு செருப்பு தொடங்கி போயிருந்தா துக்கம் நெஞ்சு அடைக்க புது செருப்பு. 300 ரூபாய் கொடுத்து வாங்க அந்த அச்சேத்திர பந்துக்கள் இடத்துல அபரிமிதமான ஒரு பிரியம். சரிய அச்சேத்திர பந்துக்கள், சேத்திர பந்துக்கள், ஆத்ம பந்துக்கள். இதுல முதல்ல யார் இறக்கணும் அப்படின்னா ஆத்ம பந்துக்களை, ரெண்டாவது யார் இறக்கணும் அப்படின்னா சேத்திர பந்துக்களை, அதுக்கப்புறம் அச்சேத்திர பந்துக்கள். ரிவர்ஸ்ல பண்றது, முதல்ல அச்சேத்திர பந்துக்கள், அடுத்ததுல சேத்திர பந்துக்கள், கடைசியா போனா போறது ஆத்ம பந்துக்கள். சத்சங்கத்தில் இருக்கவாள் ஆத்ம பந்துக்கள், சத்சங்கம் சத்குரு வாழ ஆத்ம எல்லாம் கடைசியில் அதெல்லாம் முதல்ல இருக்கு. அந்த மாதிரி பந்தம் பண்ணிட்டு கிடக்கிறோம். மகாத்மாக்களுக்கு அந்த பந்தம் கிடையாதுனாலதான் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு 24 வயசுல சன்னியாசம் வாங்கியிருக்கார். சங்கரன் சின்ன குழந்தையா இருக்கும்பொழுது லோக க்ஷேமார்த்தமா அம்மா விட்டுட்டு வந்துட்டார். லோகம் அந்த சின்ன வயசுல அம்மா விட்டு கிளம்ப முடியவா, அம்மாவுடைய முந்தானை எப்படி அம்மா 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 அம்மான்னு ஓடுற வயசுல அம்மாவுடைய முந்தானைய விட்டார், ஊரை விட்டார், காலடியை விட்டார், கிளம்பினாரா இல்லையா சங்கரன். ஏன்னா அதாவது ஆத்ம பந்துக்கள் ஆத்ம பந்துத்துவத்தை மயங்கி கிடக்கிறவா அப்படி கிளம்பிட்டான். அந்த மாதிரி இந்த ஆசூரி கேசவ பெருமாள் அழகா எல்லா கடமையும் முடிச்சுட்டார். பகவத் தியானம் பண்ண அதுவும் ஆதிசேஷனுடைய தோப்பனாரா அவருக்கு மோட்சம் கிடைக்கும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா. ஆதிசேஷன் ஸ்மரிக்கிறவாளுக்கே மோட்சம் உண்டு அப்படின்னா, ஆதிசேஷனையே பிள்ளையா பெற்றிருக்கா அப்படின்னா அவருக்கு மோட்சத்துக்கு என்ன குறைச்சுன்னு சொல்லணும். அழகா 16 வயசு இவருக்கு இளையாழ்வா இருக்கு, 15-16 வயசுலேயே தோப்பனார் பராமதிச்சுட்டார். அழகா அப்படி வேதாத்தியானம் பண்ணிட்டு இருக்கா. அந்த காலத்தெல்லாம் பிராமணாளுக்கு நிலம் எல்லாம் உண்டு, அந்த நிலத்தெல்லாம் பார்த்துட்டு அதே சமயத்துல பகவத் தியானம் எல்லாம் பண்ணிட்டு அப்படி ஸ்ரீபெரும்புதூர் அங்க பெருமாள் கோவில் உண்டு, அதையும் பெருமாளையும் சேவிச்சுண்டு அப்படியே இருந்துட்டு இருந்தார். ஆனா அவருக்கு இன்னும் இன்னும் வேதம் நிறைய வாசிக்கணும்னு ஆசை. இந்த வேதம் மட்டும் கொஞ்சம் வாசனை இன்னும் 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 இன்னும், ஏன்னா அந்த படிப்பு மட்டும் முடியவே முடியாது. அது எல்லா படிப்புக்கும் இதுக்கு மேல வேண்டாம் அவசியம் இருந்துடும். ஆனா வேதத்துக்கு மட்டும் முடிவே கிடையாது. யாக்ஞவல்க்ய மகரிஷி கூட 400 வருஷம் படிச்சு கூட 4 படி அளவு கூட படிக்கல, 1 படி அளவு கூட படிக்க முடியலன்னு காண கிடைக்க. அதனால அவருக்கு இன்னும் வேதம் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு ஆசை. அந்த சமயத்துல காஞ்சிபுரத்துல யாதவ பிரகாசன் அப்படின்னு ஒருத்தர், அவர் பெரிய வேத வித்வானா இருக்கா, ரொம்ப புலமை ஜாஸ்தி, எல்லா இடங்கள்லயும் ரொம்ப ஃபேமஸ். இன்னைக்கும் பார்த்தோம் மதுராந்தகம் இல்லடி காஞ்சி இல்லடி ஸ்ரீரங்கம் கும்பகோணம் அந்த மாதிரிதான் போனோம்னா அங்க யார் ஃபேமஸ் வேத வித்வான் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க ரிக்ஷாக்காரன் வரைக்கும் சொல்லணும். இன்னைக்கு அந்த வேத வித்வான்களுக்குரிய மரியாதை இருக்கத்தான் செய்யும். காசியெல்லாம் போயாசனா வேத வித்வான்கள் அப்படின்னாலே தெரியும், அவன் பேரை சொன்னாலே தெரியும். இன்னைக்கு மதுராந்தகத்திலாம் தெரியும் வேத வித்வான்கள் என்ன கஷ்டம்னா, அவெல்லாம் டிவியில வரலாம் நமக்கு தெரியுது. டிவியில வந்துட்டான்னா அவளெல்லாம் நமக்கு தெரிஞ்சு, டிவியில வந்தாலும் நமக்கு நன்னா தெரியும். டிவியில வரா யார் எத்தனையோ வராது, அரசியல்வாதிகள் எல்லாரும் வராது, எல்லாரும் நமக்கு தெரியும் எத்தனையோ வேத வித்வான்கள். அதனாலே டிவி பக்கம் வராத வேத வித்வான்கள் பல கோடி பேர் உண்டு. அந்த மாதிரி ஆச்சரியமான வேத வித்வான் இந்த யாதவ பிரகாசம். இன்னைக்கும் யாதவ பிரகாசம் மதம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அவருடைய மதம் அது ஒரு தனி சித்தாந்தம். எப்படி கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம், அத்வைத சம்பிரதாயம், சுத்தாத்வைத சம்பிரதாயம், விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம், வடகலை சம்பிரதாயம், தென்கலை சம்பிரதாயம், வார்க்கடை சம்பிரதாயம், யாதவ பிரகாச சம்பிரதாயம் அப்படின்னு இன்னைக்கும் அந்த யாதவ பிரகாசம் நம்ம வேத வித்வான் அவரிடத்தில் நிறைய பேர் வேதம் படிக்கிறா அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே இந்த இளையாழ்வா தன்னுடைய தாயாரிடத்துல கேட்கிறார், அம்மா எனக்கு இன்னும் வேதம் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஸ்ரீபெரும்புதூர்ல தெரிஞ்ச வரைக்கும் அவதான் சொல்லி கொடுத்துட்டா, ஆனா இன்னும் ஆழங்கால் தடணும், இன்னும் வேதத்தினுடைய ஆழத்தை எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா வேதம் வாசிக்க 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 பரம சுக்கம். இன்னைக்கு காலகட்டத்தில் பிராமணாளுக்கு வேதம் எவ்வளவு தெரியும்னா ஒரு புருஷ சுக்கம் நிச்சயமா தெரிஞ்சிடும், மந்திர புஷ்பம் தெரிஞ்சிடும், ஒரு ஸ்ரீ சுக்தம், ஒரு பூ சுக்தம், ருத்ரம் சமக்கம். இப்ப கேசத்தை அப்படித்தானே போடுறான், பஞ்ச சுக்தம் அப்படின்னா கேசத்தை போட்டாச்சுனா அதை படிச்சாச்சுன்னா அதெல்லாம் வேதம் என்னமா சொல்லுவா தெரியுமா? அப்படிதான் நிறைய இடங்கள்ல அவ வேதம் என்ன சொல்லுவா? நான் கேட்டிருக்கேன், எத்தனை பேர் கேட்டிருக்கேன், அத்தியாயனம் பண்ணிருக்காளா அப்படின்னு இல்ல, இல்ல கேசட் போட்டு கேட்டிருக்கோம், எல்லா இடத்துக்கும் போறேன் ஜபிக்கிறதுக்கு. ஆனா அந்த பஞ்ச சூத்தம் ஒரு கேசட் போட்டாச்சு, சிடி போட்டாச்சுன்னா அது ரிங்டோனா கூட வச்சுருவா. இப்ப வேதம் அவ்வளவு தூரம் சௌலபியமா இருக்கு, அதுக்கு அப்படியே அதுக்கு வேத வித்வான் அப்படின்னு ஆயிடுறது இந்த காலகட்டத்துல. ஆனா அந்த காலத்து அப்படி இல்லை, வேதம் அப்படின்னா அதோட அவ்வளவு அதுவும் எதுர்வேதம். சுவாமி ராமானுஜர்லாம் எதிர்வேத சாகை, அதனால அந்த எஜுர்வேதம் எல்லாம் அவ்வளவு நன்னா இருக்கும். திரும்ப திரும்ப எஜுர்வேதம் ரொம்ப குழப்பமா இருக்கும், திரும்ப ஒரே மாதிரியே பல இடங்கள்ல அவர் எந்த இடம்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் எஜுர்வேதத்துல. அந்த மாதிரி அழகா அந்த எஜுர்வேதம் இன்னும் நிறைய ஆழங்கால் படணும்னு சொல்லி தாயாரிடத்துல சுவாமி ராமானுஜர் கேட்கிறார். இளையாழ்வார்னு பேரு, சன்னியாசத்துக்கு அப்புறம் ஒரு சுவாமி ராமானுஜர்னு திருநாமம். அழகா அவர் கேட்டார், அம்மா அந்த மாதிரி எனக்கு வேதம் இன்னும் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. காஞ்சிபுரத்துல யாதவ பிரகாசர் அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப அழகா வேதம் சொல்லித்தரா அப்படின்னு பல இடங்கள்ல கேள்விப்பட்டேம்மா, உங்களுக்கு சௌகரியம்னா சொல்லுங்க, நம்ம காஞ்சிபுரத்துக்கு ஜாதியை மாற்றிட்டு போயிடலாம், ஊரை மாற்றிட்டு போயிடலாம். அப்படின்னா வேதத்துக்காக எல்லாம் ஊரை மாத்திர கூட்டமா நம்ம எல்லாம் சொல்லுங்க, இன்னைக்கு வேதத்துக்காக ஊரெல்லாம் விடுவோம்மா, வேலைக்காக வேணா ஊரை விடுவோம், வேலைக்காக உடம்பு சுகத்துக்காக திருவனந்தபுரம் என்ன எதை வேணாலும் விடுவோம், பத்மநாபர் கூட விடுவோம், தியாகம் பண்ணிடுவோம், தியாகம் பண்ற சுலபம் பண்ணிடுவோம். ஆனா ஒரு வேதத்துக்காக அவ மூதாதையர்கள்லாம் இருந்த ஒரு ஊர் ஸ்ரீபெரும்புதூர், அந்த ஊரை விட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டார் தாயார் சொல்லிட்டா. காந்திமதி அம்மா, குழந்தை உனக்கு வேதம் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, அங்க போயிடலாம்ப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அம்மா. ஒரு குழந்தை தாயாரத்தை எப்படி பேசுறது பாருங்க, கல்யாணம் ஆயாச்சு 16-17 வயசு ஆயிரத்தி இன்னைக்கு அவரோட குடும்ப நிர்வாகத்தை அவர் தான் பார்த்துருக்காரு. ஆனாலும் அந்த வினயம், வினயம் மாறவே வரணும். தாயார் தகப்பனார் இடத்துல குழந்தைகள் கோச்சிக்கிறதோ, எடுத்தறிஞ்சு பேசுறதோ, அவமரியாதையா நடந்துக்கிறதோ, அவ மனசு நோகும்படியா நடந்துக்கிறதோ நிஜமாவே அவளுடைய ஜென்மாவுக்கு நல்லது கிடையாது, அவ ஜென்மாவுக்கு அது ஹிதம் கிடையாது. தாயார் தோப்பனாருக்கு ஹிதமா இல்லாத குழந்தைகள் லோகத்துல ஜெயிக்க முடியாது. அப்படி ஜெயிச்சா அப்படின்னா அது பிரகலாதம். ஏன்னா அப்பா ஹிதமா இல்லை, அப்பா விரோதமா இருந்த தத்விஷயத்துக்கு விரோதமா இருந்ததுனால அவன் விரோதமானானே ஒழிய தாயா தோப்பனாருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையில ஒரு துளி கூட குறையப்படாது. தாயா தோப்பனாரிடத்து எப்படி இருக்குன்னா ராமன் போல இருக்கு. காட்டுக்கு போடா குழந்தைன்னா கிளம்பினானா இல்லையா? முன்னாடி நாள் சொல்லியிருக்கா நாளைக்கு காத்தால பட்டாபிஷேகம்னு தத்ர சக்கரவர்த்தி, அடுத்த நாள் காத்தாலும் உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாது, காட்டுக்கு போகணுட்டார். அப்படியே கிளம்புறான், தீர்த்தம் இல்லாம கோபமே இல்லாம கிளம்புறா ராமச்சந்திரமூர்த்தி. திருவனந்தபுரம் தான் செய்யணும், அழகா கீடம் எல்லாம் வச்சிருக்க ராமனை பாருங்க, வனவாசி ராமனை பாருங்க, முகத்துல ஒரு மாற்றம் இருக்காது. நம்மள வனவாசு கோசம் முகம் ஏதோ சாப்பிட்ட ஏதோ மாதிரி இருக்கும். ராமனுடைய திருமுகம் மண்டலம் ரெண்டு பக்கம் பார்த்து அப்படியே இத்தனைக்கும் வனவாசி ராமனுடைய முகம் இன்னும் பிரசன்னமா இருக்கு. அப்பா, எங்க அப்பாவுடைய சத்தியத்தை நான் காப்பாத்துறதுக்கு போறேன், எவ்வளவு சந்தோஷம், இந்த காலத்துல நடக்குமா சொல்லு. அதுபோல இடையாழ்வா அம்மா கிட்ட கேட்டா அம்மா சரின்னு சொல்லிட்டா உடனே ஸ்ரீபெரும்புதூர் அவர்கிட்ட விளையாழ்வார் அழகா கிளம்பியாச்சு. ஸ்ரீபெரும்புதூர் அவன் பல பேர் பழக்கப்பட்டவா, ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் இந்த விளையாழ்வார். ஆனாலும் அவர் கிளம்பிட்டான், காஞ்சிபுரம் போற தூரம் தான், அப்படி போயிட்டு போயிட்டு வரலாம், ரொம்ப ஒண்ணும் தூரம் கிடையாது. ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து காஞ்சிபுரம் அதிக பேர் கஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து வாராவரம்லாம் போய் வரதராசன் சேவிக்கிறது அப்படின்னு ஒரு வழக்கம். அந்த மாதிரி தூரம் தசை பெரும்புதூருக்கும் காஞ்சியை படத்துக்கும் அழகா அந்த மாதிரி கிளம்பி போயாச்சு. ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து காஞ்சிபுரம் போயிட்டார். அழகா யாதவ பிரகாசனை போய் இப்படி பார்க்கிறார் சுவாமி ராமானுஜர் இளைய ஆழ்வார். ஜம்மன் ஆசானு பாகுவான சரீரம், நீண்ட கைகள், அப்படி நல்ல அகன்ற விசாலமான மார்புகள், சிற்றடை, பல 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 பலன்கள் சிறந்த அந்த வேதத்துடைய பலம். இன்னைக்கும் நல்லா அந்த வேதம் வாசிக்கிற வேத பாடசால குழந்தைகளுடைய பலத்தையும் முகத்தையும் இந்த காம்பீரியத்தையும் பாருங்கோ. சாதாரண படிப்பு படிக்கிற குழந்தைகளையும் நீங்க பாருங்க. இந்த வேதத்துக்கே ஒரு பலம் உண்டு, ஹதயத்தை அசாத்தியமான ஒரு தைரியம் கொடுத்துடும். நித்தியம் 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 புரிஞ்சுத்த மந்திரம் சொல்றதுக்கு, நித்தியம் நித்தியம் மந்திர புஷ்பம் சொல்றது, நித்தியம் நித்தியம் ருத்ரம் சமக்கம் சொல்றது எப்படி இருக்கும்? புருஷன் சொல்லும் போதெல்லாம் நாராயணன் அப்படி இறங்கிடுவார். ருத்ரம் சமக்கம் சொல்லும் போது தான் செவருவாங்க. அவள் எங்கேயாவது பயம் உண்டு, அபயம் தரக்கூடிய மூர்த்திகள். அதே ஸ்மரண அந்த சப்தமே ஹதயத்துக்குள்ள அப்படியே ஒரு காம்பீரியம். அவன் நிக்கிறது அப்படி சம்மன் இருப்பான். அந்த நிஜமாவே வேத பாடசாலையுடைய குழந்தைகளுடைய அந்த வித்வத்துக்கு நிஜமாவே அந்த பலம் இருக்கத்தான் செய்யாது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. எத்தனை குழந்தைகள் நான் பார்த்துருக்கேன், ஆழ்வார் ரிஷீரங்கத்தெல்லாம் பார்க்கலாம். இத்தனை புடிச்சு விட தான் இருக்கும், ஒல்லியா தான் இருக்கும். ஆனா அது ஐயங்கார் குழந்தைகள் பார்க்கணும். அது வேஷ்டியை கட்டிட்டு அந்த ஜரிக மடிப்பு கலையாம ஒரு சுற்று சுற்றிண்டு அப்படி இப்ப கூட நான் ஆழ்வார்த்தவரி பேருந்து முந்தானது. இன்னொரு குழந்தை உண்டு சடஜித்னு பேர். ஆச்சரியமா இளையவள்ளி பூவராக சுவாமியாரோட சுவாமியுடைய பேரன் இன்னும் அதுக்கு இன்னும் யஜ்னோபதி காரணம் தான் இல்லை. அது இந்த கோஷ்டியில போய் நிக்கிறது அவன் குட்டி வேஷ்டி. அது என் கையில் அழந்தனா ஒரு ரெண்டு மூணா இருக்கும் அந்த பயன். அது வேஷ்டியை கட்டிட்டு அதுக்கு மேல அழகப்பட்டையா அந்த அங்கவசத்தினால கட்டிட்டு உண்ணும் சோறு பருகும் நீர் அப்படின்னு அந்த குரல் காம்பீரியமா அடிக்கூட இன்னும் யஜ்ஞ விதாரம் கூட ஆகல. கோஷ்டியில இருந்து எல்லாரும் பார்த்தா 75, 85, 65 இந்த ரேஞ்சில் நின்றுருக்கா. இது ஒண்ணுதான் 7 வயசு எனக்கு அடிக்கணும்னா நிக்கிறது எனக்கு வெக்கமா இருந்தது. அது கோஷ்டியில நிக்கிறோம், அதுக்கு கொஞ்சம் கூட தப கூச்சம் இல்லை. இத்தனை பேர் நிக்கிறாங்க கணீர் அத்தனை குரலை தாண்டி இந்த பிள்ளையாண்டோட குரல் ஜம்முன்னு வரும். அப்படி நிக்கிறதும் அது அப்படி அழகா அந்த திருமணம் அப்படி நிக்கிறதும் அது ஒரு திருமணம் அதுக்கு பகவம்சார ஆல ஒத்த திருமணம் நின்று அப்படி நிக்கிறதும் நினைச்ச நிமித்திண்டு அது மாதிரி சாதாரண மத திறந்த வெள்ள மாதிரி பிரபந்தம் சொல்றது முக்கியமா அசாத்தியமா இருக்கு. பாது அப்படி ஆச்சரியப்பட்டு போறேன். அது அந்த வம்சத்துடைய பலம், அந்த வேகத்துடைய பலம். அதே கோவிலை முடிச்சுட்டு வெள்ளம் வந்து கொடுத்து வெள்ளம் வந்து அது வேஷ்டிலாம் கேட்டு ஆயிரம் பொண்ணு அடையுது. அப்ப பார்த்தா சாதாரண குழந்தை சாதாரண மாதிரி அப்படியே அடிட்டோ அசந்து அவனா இவனா அப்படின்னு அவன் உள்ள கோவில நுழைஞ்சாசன் நடக்கிறதே பார்ப்போம். என்னமோ ஒரு சின்ன கதி கஜ கதி அந்த சின்ன குட்டி மாதிரி தான் நடக்கும். பிரகலாதன் நடக்கான் கோவிலுக்கு வந்தாசன் வேஷ்டிலாம் கேட்டு அது குடுக்கு கூட ஓடி ஆடினு விளையாடிருக்கும். அந்த ஆழ்வார்த்தி நீ குழந்தைகள் நான் பார்த்துருக்கேன். ஸ்ரீரங்கத்தை நான் பார்த்துருக்கேன். ஒரு வேதபாடசாலை சிவன் வேலுப்பிடி கிருஷ்ணனுடைய வேதபாடசாலைக்கு நான் போயிருக்கேன். அங்க வேதபாடசாலை இருக்க குழந்தைகளை பார்த்துருக்கேன். எல்லாம் இருக்கும் இருக்கும். அன்னைக்கு அழகா நான் அங்க போயிருந்தேன். எனக்கு அங்க தலி எனக்கு ஆதாரம் அங்க இது பண்ணிட்டு இருந்தோம். அழகா பார்த்தா அழகா தலிகை ஆயிடுச்சு அப்படிங்கிறது அங்க தலிகை பண்றவர் திருமடப்பள்ளியில. உடனே இட்டுன்னு ஒண்ணு ஓடி வந்தது. ஆமா கொஞ்சம் அண்ணன் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் பிரசாதம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இருக்குடா அப்படிங்களா. சுவாமிக்கு அம்சம் பண்ணணும். அவ வாழ்க்கை ரா கொடுத்துருக்கா, அதுக்குள்ள குட்டி சுவாமி வச்சுருக்கு. அதை எடுத்துட்டு அழகா ஒரு அம்சம் வேறு ஒவ்வொன்று ஓடி வரும். ஆள் ஆளுக்கு ஒரு அழகா ஒரு பல இலையை எடுத்துட்டு சாதம் போட்டு நெய் வச்சு என்ன உண்டு என்ன எடுத்துன்னு அழகா போய் அவ பீர் உடனே அடிக்கிறது. அதாவது உட்காந்து டே அந்த மாதிரி உதவியை கொண்டா அது மறந்துடுறது இன்னொருத்தன இவ்வளவுதான் இருக்கிறது. ஆச்சரியமா 7-8 வயசுதான் எங்களுக்கு. ஆனா அந்த நிவேசம் பண்ற அந்த முறை அந்த காம்பீரியம் நான் பெருமாள் கம்சம் பண்றேன் அப்படி அதுல எடுக்கணும்டா அப்படின்ற உடனே அவன் ஒன்று ஓடி போய் எடுத்துவான். குரல்லே வரா உட்காருவா அப்படின்னு என்ன ஆச்சரியம் நிஜமாவே. அதெல்லாம் அந்த வேதத்துடைய பலம். இது காஞ்சிபுரம் கேட்கணுமா? இன்னி வரைக்கும் வேத வித்வான்கள் நிறைஞ்ச ஒரு பூமி. அதனாலே திவ்ய பிரபந்தமா இருக்கட்டும், சம்ஸ்கிருத வேதமா இருக்கட்டும், சாதாரணமா சாதாரணமா நேற்று கூட திருமந்திரம் தூத்துக்குடியில 5 கருட சேவை. இப்ப காஞ்சிபுரத்துல வரதராஜன் கைங்கரியம் பண்ணப்பட்ட சுவாமி தான் வந்திருந்த கணீர்னு வரது குரல். அந்த வேதம் திக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் எல்லாம் அதர் மனவேத பிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மன் அந்த ஒவ்வொரு வேதத்தை சொல்லும் பொழுது என்ன காம்பீரியம். அவர் பார்க்கறது ஆஜான் பாபு வரதால் மறந்தா இருப்பார். அவரு ஆனா கொழு கொழு ஜம்மன் நிமிந்திருப்பார். அவ்வளவு சேஷமான ஒரு காஞ்சிபுரம். அத்தி ஊரான் பிள்ளை ஊர்வான் அணிமணியின் சுத்தி சேர் நாகத்தின் மேல் துயில்வான் முத்தி மறையாவான் மாகடல் நஞ்சுந்தான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான் வாழ்வார். இருக்கிறார்கள், கொண்டாடும்படியான வரதராஜ உயர் வர உயர் நலம் உடையவன் யவனவன் மயர் வரம் அதிநலம் மருணி நந்தியவனவன் மயர் வரு அமரர்கள் அதிபதியவனவன் துயரரு சுடரடி தொழுதி எழியன் மனநே. சுவாமி நம்மாழ்வார் சாமவேத சாரமா திருவாய்மொழி சொன்னார். முதல் முதல்ல சொன்னது திருவாய்மொழி தான். அதான் முதல் பாசுரமே காஞ்சி வரதனுக்கு தான். துயரரு சுடரடி தொழுது எழி என் மனநே, மனசே எல்லா விதமான துக்கங்களையும் நாசம் பண்ணும்படியான திருவடி வரதன் கிட்ட இருக்கு. அதை விட்டுட்டு நீயே யோசிக்கிறாய், நீயே பிளான் பண்றாய், நீயே குழம்புறாய், நீயே அடுத்ததா கிட்ட ஹெல்ப் கேட்கிறாய், ஒண்ணு கேட்காது. துயரது சுடரடி, உன்னுடைய சகலவிதமான துக்கங்களையும் நாசம் பண்றதுக்கான ஒரு திருவடியை வச்சுட்டு ஒருத்தன் காஞ்சிபுரத்த தேவேன்னு கயிற வேலை மாசுச்ச வருந்தாதேன்னு எழுதி நிற்கிறாரு. நீயே மனசை போட்டு அழுதி நிற்கிறார். துயரது சுடரடி தொழுது எழு என் மனநே. புன்னகை மன்னன் வரதன் தான். அப்படி கொழுக்கு கொழுக்கு சிரிச்ச முகம் அப்படின்னா வரதன் பக்கத்துல பார்ப்பான். நடிக்கு விழுந்தா வரதன் கால வெள்ளம் அப்படி இருக்கும், அவ்வளவு பக்கத்துல போய் பார்க்கலாம் வரதன். சிரிச்சு பகு பிரசன்னமா பல பல பலம் கொழுக்கு கொழுக்கு ஒரு கண்ணம் வரலாம் சொல்லுவாங்க தம்பி டிம்பிள்ச்சின் அப்படின்னா வரதன் பல 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 நிக்க ராதானுபாங்க மாசுக்க வருந்தாலே டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படி ஒரு பெருமாள். வருத்தப்படாதே சௌக்கியமா ஆனந்தமா இருக்கிறதுக்கு ஒரு வரதன். அந்த வரதராஜனுடைய காஞ்சிபுரத்துக்கு இளையாழ்வார் கிளம்பியாச்சு. வரதனுக்கு பரம குஷி. இளையாழ்வார் வரவா, ஆதிவேஷன் வரவா அப்படின்னு பரம சந்தோஷம் அவருக்கு. அழகா வரதராஜன் சந்நிதியுடைய பின்பக்கத்திலேயே அவருக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு. அந்த இடத்துல ஒரு திருமாளிகை கட்டினார் இளையாழ்வார். அங்கேயே இருக்கார் இந்த இளையாழ்வார். இன்னைக்கும் அந்த இடத்துல சுவாமி ராமானுஜருடைய ஒரு கோவில் மாதிரி கட்டியிருக்கா, ஒரு மண்டபம் மாதிரி கட்டியிருக்கா. அந்த இடத்துல சுவாமி ராமானுஜர் இருந்தார். அந்த இளையாழ்வார் தன்னுடைய மனைவி தாயாரோடு அங்க வந்துட்டார். அழகா யாக பிரகாசம் இடத்துல போய் இந்த மாதிரி அடியன் இந்த மாதிரி வேத விஷயம் எல்லாம் கத்துருக்கேன், இன்னும் கத்துக்கணும்னு ஆசை. தேவரை என்ன சிஷ்யனா அங்கீகரிக்கணும், அடியனுக்கு வேதாத்தியாயனம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சிருந்தார். அந்த யாதவ பிரகாசம் பார்த்தார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு இப்படி ஒரு குழந்தைய அவர் பார்த்தது. இந்த வேதாத்தியாயனம் பண்றதுல ஒரு ருச்சி. அத்தனை வித்யார்த்தி, இந்த வேத வித்யார்த்தி அவ்வளவு தூரம் அவர் சந்தோஷம் தெரிப்பா அப்படின்ட்டார். இதை கேட்ட உடனேயே இங்க வந்துட்டார். தெரிஞ்ச உடனேயே ராமானுஜருடைய சித்தி பிள்ளை கோவிந்தன் சொன்னேன், அவரும் இங்க வந்துட்டார். பகவத் சங்கல்பம் சமயத்துல பகவான் எப்படியோ கூட்டி வைப்பான். இந்த கோவிந்தருக்கு சின்ன வயசுல இருந்து இளையாழ்வார் என்ன பண்றாரோ அவர் தான் அவருக்கு எல்லாமே. சில குழந்தைகள்லாம் பக்கதா தண்ணா எழுத்தாது மாமாவால் ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லையா, அந்த மாதிரி இந்த கோவிந்தருக்கு இளையாழ்வார் ராமானுஜன் பெரிய இன்ஸ்பிரேஷன். அதனால ஆச்சரியமா அவரும் இந்த யாதவ பிரகாசன் இடத்துல வந்து வேத பாடம் படிக்க வந்துட்டார். ராமானுஜர் கிரகத்திலேயே தங்கிட்டு இருக்கார். நித்தியம் வரதனை சேவிக்கிறது, வேதாத்தியானம் பண்றது, அப்படி சௌக்கியமா எவ்வளவு சுகம். திருவனந்தபுரத்தில் நித்தியம் பத்மநாபசேக்கு எவ்வளவு சுகம் நினைச்சா போய் சேவிக்க வேண்டியிருக்கேன். இவ்வளவு சுகம் இன்னைக்கு பார்த்தோம். சாயங்காலம் 5:30 போனோம். கூட்டம் அலமோதறது ஒரு 3-4 பஸ்ல வந்திருக்கா ஜனங்கள். ஆச்சு ஒரு தடவை பார்த்தாச்சு, சரி ஊர் கிளம்பலாம் நேரம் ஆயிடுச்சுன்னு போயிடுவார். நீங்க எந்த ஊருக்கும் கிளம்ப வேண்டாம், எந்த பஸ்ஸையும் முடிக்க வேண்டாம், எந்த ரயிலையும் முடிக்க வேண்டாம், எந்த பிளைட்டையும் முடிக்க வேண்டாம். அப்படி அவன் பார்த்து போன திருப்பி நாளை காதால வரணும், காதால வரணும், சாயங்காலம் வந்து 10:30 சரிங்க. அவ்வளவு பெரிய பாக்கியம். சும்மா கிடைச்சிருமா, 1 crore கொடுத்தா கிடைச்சிருமா சொல்லுங்க. அதெல்லாம் கிடைச்சிடா. நித்தியம் 10:30 சேவிக்கிறேள் அப்படின்னு ஒரு பாக்கியம் இருக்கணும். இதை விட வேற பாக்கியம் வேற என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. நித்தியம் ஜீவிதத்தை கடைசி நாள்ல யாராவது இது வரைக்கும் என்ன பண்ணி கிழிச்சா நம்ம வாழ்க்கை அப்படின்னு கேட்டா, என் 10:30 சேவிச்சிருக்கேன் இல்லாட்டி நிறைய தடவை 10:30 சேவிச்சிருக்கேன்னு சொல்லல. அதே போதும், அது ஒண்ணு போதும். திருவனந்தபுர வாசிகளுக்கு அந்திம கால ஸ்மரண கூட நடந்தான். ஏன்னா உங்க பேர் தான் 10:30 தான் ஞாபகம் இருக்கு, என் பேர் உட்பட. நானும் ஓரத்தை சொல்லி வச்சுக்கிறேன். நானும் ஓரத்தை அப்பதான் 10:30 சொல்லி வச்சுட்டு நானும் இந்த ஊருக்கு ஆறேன் அப்படின்னு இழுத்து விட்டு வேண்டியதுதான். ஏன்னா பத்மநாபனுடைய ஹிருதயத்தை எழுதிச்சுட்டார், டைரி போட எழுதிச்சுட்டார் நம்ம பேரெல்லாம். அதனால அந்திம கால ஸ்மிருதி தேவையில்லை. கெடுமிடராயெல்லாம் எப்ப திருவனந்த இன்று போய் புகுதிராயில் எழுதையும் ஏதம் சாரான்ற நம்மால் திருவனந்தபுரத்தை வந்துட்டோம் அப்படின்னு அன்னைக்கே பத்மநாபர் தன்னுடைய ரிஜிஸ்டர்ல பேர் எழுதி வச்சுருவார். அழகா, அதனால ஒரு கவலை இல்லை, ஒரு குறை கிடையாது. அந்த மாதிரி நித்தியம் வரதராசனை சேவிக்கிறவா பேர்பட்ட பாக்கியம். இது கூட அந்த காஞ்சிபுரம் சுவாமிகிட்ட பேசிட்டு இருந்தேன். தூத்துக்குடியில கட்டாயம் சுவாமி வரணும், வரும்போது போன் பண்ணிட்டு வாங்கோ, வரணை செய்திகள் இருக்கிறது தூத்துக்குடி, அங்கேயிருந்து கூப்பிடுறது கூட ஆழ்வார் மேரி எல்லாத்தையும் விட்டுவிட்டார். காஞ்சி வரதனை செய்திக்க வாங்க வரதனை, அந்த ஊர் பெருமாள் அபிமானம் இருக்கு பாருங்க, அதுதான் வசதி, அதுதானே விசேஷம், அதுதானே சிரேஷ்டம், அது நிஜமாவே அது பெரிய ஆச்சரியம். அது மரிய நான் பார்க்கிறேன் திருவனந்தபுரத்துல, இப்ப நிறைய பார்த்துருக்கேன், எங்க திருவனந்தபுரம் எங்கள் பத்மநாபன் அப்படின்னு அந்த ஒரு இப்ப 1,00,000 கோடி வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு திருவனந்தபுரத்து வாசிகளுக்கே திருவனந்தபுரத்துல நல்ல மரியாதை இருந்தது. அதுக்காகவே பத்மநாபன் கோவில் போயிட்டு வந்தேன். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இப்பெல்லாம் பத்மநாப கோவிலுக்கு இன்னைக்கு கதவு திறக்கிறாளா இல்லையா, அடுத்து என்ன ஆச்சு, இந்த கோவில் ஒரு 4-5 பேர் வேலை செய்யறாள் தெரிஞ்சு வச்சுருவா, அதாகவே டெய்லி ஒரு கதை கேட்கறதுக்காக பத்மநாப கோவில் போயிடுறா உண்டு எனக்கு தெரிஞ்சு. ஏதோ பத்மநாபன் எப்படியோ இருந்துட்டு இருக்காரு வச்சுக்கோங்களேன், அத்தனை பேரும் இன்னி வரைக்கும் புரியாத புரியாருங்க பத்மநாபன் தான், இன்னி வரைக்கும் கணக்கு பண்ண முடியாத தான் அப்படின்னா பத்மநாபனுக்கு தான். 1,00,000 கோடி ரப்பா சொன்னதுக்கே ஊர் பயந்து போய் கிடக்கும் ஆச்சரியம். இந்த காஞ்சி பரதராஜன் அக்னியிலேந்து வந்த மூர்த்தி, விசேஷமான மூர்த்தி, வரம் தரும் ராசன், அதனாலதான் வரதராஜன் பேர், என்ன வரம் கேட்டாலும் பேர் அருளாளன் பேர். குண்டூசிலேருந்து மோட்சம் வரைக்கும் பெறுவார், இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சொல்லுவா இல்லையா எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு, வெளிநாடுகள்லாம் போனா ஒரே கடையில் எல்லாம் கிடைக்கும், நீங்க குண்டூசிலேருந்து கார் வரைக்கும் நீங்க வாங்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி வரதன் கிட்ட போனா அந்த குண்டூசி வேணும்னா உடனே கொடுத்துருவார், மோட்சம் வேணும் உடனே கொடுத்துருவார், ஐஸ்வர்யம் வேணும் உடனே கொடுவார். பத்மநாபரும் குறைச்சல் இல்லை, காஞ்சி மரம் மகாத்மின்றனால சொல்லிட்டு இருக்கேன், பத்மநாப கேட்கவே வேண்டாம், கையை கூப்பினாலே விடுத்துருவேன். வரதன் ஆச்சரியமான மூர்த்தி, அந்த வரதராஜன், வரதராஜன் வரன் தர்றதுல அவர்தான் ராஜன், வரதராஜன் பேர், நித்தியம் வரதராஜனை சேவிச்சுண்டு ஆச்சரியமா குடும்பத்தையும் பார்த்துண்டு வேதத்தையும் படிச்சுண்டு சௌக்கியமா இருந்துட்டு இருக்கா. ஆனா சௌக்கியமா இருக்கப்படாதோன்னு அது ஒண்ணு இருக்க, சௌக்கியமா இருந்தோம்னா அது ஒரு சுகம் இல்லை, கொஞ்சம் ஏதான பிரச்சனை எல்லாம் வரணும், கொஞ்சம் கஷ்டம் எல்லாம் வரணும், கொஞ்சம் மனசு அப்படியே என்னமோ ஆகணும், அப்ப பிரபுவை பிடிக்கணும், அப்ப அவன் அனுகிரகம் தெரியும். சௌக்கியமா இருந்துட்டோம்னா ஒரு அகம்பாவம் வந்துடும், நம்முடைய புத்தி சாதுரியம் அப்படின்னு நினைச்சிருவோம், இல்லாட்டி நம்முடைய புண்ணியம் அப்படின்னு நினைச்சிருவோம். பகவத் அனுகிரகம்னு ஒண்ணுதான் நம்ம மனசு ஞாபகம் இருக்கணும், ஜீவிதம் முடிகிற வரைக்கும் பகவான் அனுகிரகம் இன்னைக்கு இந்த அளவுக்கு நன்னா இருக்கேன்னு சொல்லணும், இல்லாட்டி இந்த பகவத் அனுகிரகம் அப்படின்ற ஒரு வார்த்தை வராது. இந்த யாதவ இதற்கு என்ன கஷ்டம் வந்துருந்த, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் வரும், சரீர வியாதி வரும், இல்லாட்டி குடும்பத்தை ஏதான பிரச்சனை வரும், இல்லாட்டி லோகத்தை ஏதானும் அவமரியாதை வரும், இல்லாட்டி தரித்திரம் வரும், இளையாழ்வாருக்கு அந்த பிரச்சனையே வித்தியாசம், யாருக்குமே வராத பிரச்சனை, குருவே பிரச்சனை, அது ரொம்ப கஷ்டமா சார், எல்லா பிரச்சனையும் தீர்றதுக்காக குரு கிட்ட போனா குருவே பிரச்சனை, எவ்வளவு பெரிய கஷ்டம். அந்த மாதிரி இந்த யாதவ பிரகாசம் குருவே பிரச்சனையா இருக்க, ஏன் அப்படின்னா இந்த யாதவ பிரகாசனுக்கு சகுண பிரம்மத்து மேல ஒரு ஈடுபாடு கிடையாது, சகுண பிரம்மத்து மேல ஒரு மதிப்பு கிடையாது, ஆனா டெய்லி வரதராஜ சொல்ல மட்டும் போயிடுவார். ஆனா வேதம் சொல்ற சகுண பிரம்மத்தை பரிகாசம் பண்ணுவார், அது அவருடைய சுபாவம், அவர் அந்த மாதிரி பழகினுகார். நிர்குண பிரம்மம் அப்படின்றது வந்து குணங்கள் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம், ரூபம் இல்லாதவன் அர்த்தம் கிடையாது, அதாவது துஷ்ட குணங்கள், லோகத்துக்கு துக்கம் தரும்படியான குணங்கள் அதெல்லாம் இல்லாததுனால நிர்குண பரபிரம்மம் அப்படின்னு பேர். நிர்குணம் அப்படின்னா ரூபம் இல்லை அப்படின்னு அர்த்தம், பகவானுக்கு ரூபம் இல்லாம உண்டா, பத்மநாபர் ரூபம் இல்லாமல் அவர் பார்த்துட்டு இருக்கும், ரூபம் இருக்கிறதுனாலதான் தலை எங்க மூக்கு எங்க கை எங்கன்னு கேட்கிறோம். முதல் முதல்ல கோவிலுக்கு வரவா பத்மநாபரை பார்த்து ஏதோ இருட்டை பார்த்து கையை கூப்பிட்டு போகிறது இல்லையே, கை எங்க தலை எங்க பூ இருக்கு இங்க பூ இருக்கு, இங்க கை மட்டும் நன்னா தெரியும் எல்லாருக்கும், அது போதுமே, அது பத்மநாபனுடைய விசேஷம். அபயம்னு ஒரு கையை காட்டிட்டு இருக்க, பத்மநாபன் திருவடி தெரியுதோ இல்லையோ, அபயம் 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 ஒன்னும் கவலைப்படா, நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு ஒரு அபயம்னு ஒரு கை இருக்கு பாருங்க, நான் கூப்பிடுற கையும் அதுதான், ஆசீர்வாதம் பண்ற கையும் அதுதான், என் கை கீழே ஒதுங்கிடுன்னு சொல்ற கையும் அதுதான், அந்த கையை கொண்டுதான் ஒரு திருமுக மண்டலத்தையே தீர்மானம் பண்ண. ரூபம் இருக்கிறதெல்லாம் பார்த்த மாதிரி மூக்கு தெரியுது நெத்தி தெரியுது, இந்த ரூபம் இருந்தாதானே ஒரு சுக்கம், ரூபம் இல்லை அப்படின்னா சாந்தரங்கள் தடவி பார்த்த முடியுமா, ரூபம் இல்லாத சீனிவாசன் போய் 7 மலை ஏறி 5 மணி நேரம் 10 மணி நேரம் தான் நிற்போமா, அந்த ரூபம் இருந்தாலே 2 நிமிஷத்துல ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது நமக்கு, பார்த்தோமா இல்லையா, ஏதோ 10-ஆம்பதுதான் நிறைய மாலை இருக்கு, மலையப்ப சுவாமியை பார்த்துட்டோம் இறங்கிடுறோமே ஒழிய நன்னா பார்த்தே அப்படின்னு சொல்ல முடிகிறதா, அதெல்லாம் கிடையாது. பத்மநாப சுவாமி சௌலபியமா இருக்கார், திருப்பதி மாதிரி கூட்டம் வரத்துக்கு முன்னாடி எவ்வளவு முடியுமோ பார்த்துருவோம், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். திருப்பதி மாதிரி கூட்டம் வந்து அஞ்சு மணி நேரம் எட்டு மணி நேரம் நின்று பாக்குற ஒரு சிட்டி வந்தா வெள்ள இருந்தே கும்பிடு போட்டு போயிடுவிட்டு இப்பயே அப்படிதான் பல பேர் இருக்கா உள்ள நுழைய மாட்டேங்கிறா. அதனால எவ்வளவு முடியுமோ பத்மநாபன் நன்னா சேவிச்சு வச்சிடும். இந்த யாதவ பிரகாசன் குதர்க்கமாவே சொல்ற, ஒரு நாள் சுவாமி இந்த இளையாழ்வா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இந்த ஸ்ருதி வாக்கியம் இதுக்கு ஒரு வியாக்யானம் சொல்லுங்க சுவாமி அப்படின்னு எனக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, இந்த பிரம்மத்தை இவ்வளவு சுலபமா இவர் எந்த சித்தாந்தம் எந்த மதமும் நிரூபணம் பண்ணதுன்னு, சனாதனமான ஹிந்து தர்மத்தை தவிர பகவான் எல்லைகளை கடந்தவன் எல்லை இல்லாதவன் ஆத்தியந்தம் இல்லாதவன் சொல்றது சனாதனமான ஹிந்து தர்மம் ஒண்ணுதான். இதுக்கு இந்த தைரியம் தர பரபிரம்மத்தை உள்ளபடி வர்ணிக்க சனாதனமான ஹிந்து தர்மத்தை விட்டா வேற மதம் லோகத்துல கிடையாது. நன்னா ஞாபகம், அவ்வளவு சிரேஷ்டம், வைதீக மதத்துக்கு சமானம் எதுவும். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, இந்த வேத வாக்கியத்துக்கு எனக்கு ஒன்று அர்த்தம் சொல்லுங்கோ அப்படின்னு கைகூப்பி கேட்டிருந்தார். சத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேஷந்தி தேன்யான் ஞானினக தத்வதர்ஷினக. பகவான் கீதையில சொல்றான், அர்ஜுனா உனக்கு சத்துவம் நன்னா தெரியணும், இந்த ஞானம் நன்னா புரியணும் அப்படின்னா ஆறாவது ஒரு மகாத்மாவை ஆச்சாரியனை குருவை பிடிச்சுண்டு அவளுக்கு கைங்கரியம் பண்ணிண்டு அழகா வினயத்தோட நீ கேள்வி கேட்டே அப்படின்னா கேட்கிற முறைப்படி கேட்டா அவ உனக்கு புரியும்படியா அந்த தத்துவார்த்தத்தை சொல்லுவார்கள். ஒரு குழந்தை இருக்கு அதுக்கு இட்லி அப்படின்னா இதை காமிச்சு சொல்லிடுவோம், இதுலையா ரத்தமா இருக்கு பத்தியா இதுதான் இட்லி அப்படின்னு. அதுக்கு உட்கார்ந்து உளுத்தம் பருப்பு உப்பு அரிசி அரிசி மூணு பங்கு உளுத்தம்பருப்பு ஒரு பங்கு உளுத்தம்பருப்போ தவறப்பட்ட ஒரு பங்குபாடு நான் சொல்றேன், எனக்கு சாப்பிடதான் தெரியும் இந்த விஷயங்கள், நலபாகம் எனக்கு தெரியாது, பயன்பாகமும் கிடையாது நலபாகமும் கிடையாது, ஒரே பாகம் பத்மநாபம் மட்டும்தான் எனக்கு. அதெல்லாம் உட்காந்து சொல்லிட்டு இருந்தா அது தலையே தெரிஞ்சுன்னு என்னமோ ஆயிடுச்சுன்னு அது ஓடி போயிடும். அது இட்லின்னு பட்டமா வெள்ளையா இருக்கு பட்டா இதான் இட்லின்னு சொன்னா போதும், அது கொஞ்சம் பெரியவா அப்படின்னா அதுக்கு தகுந்தா போதும். அதே ஒரு குழந்தை சமைக்கிறா அப்படின்னா அவளுக்கு தகுந்தாம ஆயிடுச்சோம். அந்த மாதிரி பரபிரம்மத்தை அவாவாளுடைய பக்குவத்துக்கு தகுந்தா போல வியாக்யானம் அப்பதான் புரியும், இல்லாடி புரியாது, இல்லாடி சத்தியமா புரியாது, இல்லாடி ஏதோ வேத வாக்கியம்னு தெரியும். அதாவது பகவான் சொல்றான், சத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேஷந்தி தேன் ஞானம். உனக்கு எப்படி புரியுமோ உன் ஸ்திதியில இறங்கி வந்து அந்த விஷயத்தை சொல்லி உன் புத்தியில தீர்மானம் பண்ண முடியாததான பரபிரம்மத்தை உனக்கு புரியும்படியா சொல்லி தருவா. பத்மநாபரே யாராவது பாக்கிறா தெரியுது, கண்ணு தெரியிருப்பாரு மூக்கு தெரியிருப்பாரா சொல்லுமா, நெத்தில அங்க ஒரு மாலை தெரியுது மல்லி, முதல்ல மல்லிப்பூ சொல்லுவோம், கை தெரியறதா ஆமா, இப்படி மேல போன மாலை தெரியறதா ஆமா, அதுதான் நெத்தி. அப்படியே கொஞ்சம் கீழே வச்சுப்பாரு மூக்கு தெரியலையே, இப்படி வச்சுப்பாரு இங்க வளர்க்க மறைச்சு பாரு அப்படின்னு, இப்ப மூக்கு அப்படியே கீழே பாரு இப்ப தெரியுது. சில பேர் ஒரு தடவை சொன்னோடே பாத்துருவா, சில பேருக்கு மாலையை கொண்டு சொல்லலாம், சில பேருக்கு திருவடி திருநாதியை காட்டணும், அதுக்கப்புறம் அனுமானம் பண்ணிட்டு திருமுகத்தை பார்க்கும்போது அவாவாளுடைய ஸ்திதிக்கு தகுந்தா போல. கபில சாங்கிய யோகம் சொல்றார், அழகா சாங்கிய யோகம் ஒரு ஸ்திரீக்கு சொல்ற மாதிரி சொல்றார் கபிலர். இதே சாங்கிய யோகத்தை கர்த்தமருக்கு சொல்லியிருந்தாருன்னா நம்ம யாருக்கும் புரிஞ்சிருக்காரு. நன்னா ஞாபகம், ஒரு ஸ்திரீக்கு சொன்னாரோ உப்பு புளி மிளகா கணக்கு மாதிரி 24 வசனம் சொன்னாரோ நமக்கு ஏதோ கொஞ்சமாவது புரியுது. இல்லன்னா கர்த்தமரை உட்கார வச்சு சொல்லியிருந்தாருன்னா இந்த 24 தத்துவங்களும் ஒண்ணும் நமக்கு புரிஞ்சிருக்காரு. அவர் பாட்டு அவர் பாஷையில பேசியிருப்பார், அழகா அப்ராசித பாஷையில தேவ பாஷை மாதிரி அழகா பகவத் பாஷையில அவர் பாட்டுக்கு ஜோர சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிருப்பார். ஒரே மூணு ஸ்லோகத்தை முடிச்சுட்டு போயிருப்பார், அந்த மூணு ஸ்லோகத்துக்கு 30,000 வியாக்யானம் எழுத வேண்டியிருக்கும். ஏதோ தேவபூதிக்கு சொன்னாரோ சாதாரணமா சொன்னார், இன்னி வரைக்கும் நமக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு அபிப்பிராயம், புரிஞ்சுதான் தெரியாது புரிஞ்சா. 24 தத்துவம், பஞ்சபூதம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச தன்மாத்திரைகள், அவ்வளவு 24 கணக்காவது நமக்கு இன்னைக்கு தெரியறதுன்னா அவளுக்கு சொன்னதுனால, தேவஹூதிக்கு சொன்னதுனாலே புரியறது, இல்லாட்டி புரிஞ்சிருக்கா. புத்தவ கீதை எத்தனை பேருக்கு புரியறது, அவதூத கீதை எத்தனை பேருக்கு புரியறது, இது புரிஞ்சா போல அவ்வளவுதான். பகவத்கீதையே புரியல, அப்புறம் மத்த கீதைக்கு போறது, அதெல்லாம் புரிஞ்சா போல. ஏன்னா சொல்றா அவளுக்கு தகுந்தா போலே அந்த தத்துவார்த்தம் கேட்கிறவாளுக்கு தகுந்தா போலே சொல்லணும், அதை கொண்டு நமக்கு புரியல். இப்ப கோபிகா கீதம் புரியறது, பல விஷயங்கள்லாம் புரிய, சில விஷயங்கள்லாம் புரியறது இல்லை. பாகவதத்துல ஜடபரதர் அவ்வளவு அழகா உபன்யாசம் பண்றார் ரகுகுணனுக்கு, எத்தனை பேருக்கு புரிஞ்சது? குடும்பத்தை பத்தி இவ்வளவு மோசமா யாரும் யாஜ்யானமே பண்ண முடியாது. ஜடபரதரை போல சம்சார சாகரம் கோரம் மனந்த கிளேஷ பாதனம்னு வேற யாரும் தீர்மானம் பண்ணவே முடியாது. ஆனா எத்தனை பேர் புரிஞ்சுட்டு குடும்பத்தை கண்டு பயப்படுறோம், என் குடும்பம் என் குடும்பம் என் குடும்பம்னு ஆசை வச்சு வீணாதான் போயிட்டுருக்குமே ஒழிய, எத்தனை பேருக்கு ஜடபரதருடைய விஷயம் கேட்டு வைராக்கியம் அது ஒன்னும் வரல. ஒரு ஸ்லோகம் கேட்டிருக்கோம், குடும்பம் கஷ்டம், அது நாங்க எங்களுக்கே தெரியுமே. அவ்வளவு உங்களுக்கே தெரியும்னா உங்களுக்கு மண்டை இருக்கு, டென்ஷன் அவ்வளவுதான் தெரியும். அதனுடைய பாயம் கணரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியறது இல்லை. அதனால கேட்கிறவாளுக்கு தகுந்தா போலே சொல்லணும், அந்த வினயத்தோட கேட்கணும். இளையாழ்வர் அவ்வளவு வினயத்தோட சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இந்த வாக்கியத்துக்கு எனக்கு அர்த்தம் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றார். யாரோ பிரகாசருக்கோ இந்த பரபிரம்மத்தை பெருசா வர்ணிக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு ஈடுபாடு கிடையாது. அது கிட்டத்தட்ட புத்த மதம் மாதிரி, நீ பண்ற கர்மாதான் அதே தான் சுத்தின் இருக்கும், அதை தாண்டி போகாது. அதனால அவர் கிண்டல் பண்றார், கண்டத்துவ முண்டத்துவ பூர்ணத்துவ அழகா சொல்றார். சண்டத்துவ முண்டத்துவ பூர்ணத்துவ சிங்கங்கள்லாம் ஒரு கோ வியக்தியில கடியிரும் போதே அப்படின்னு சொல்ல, வார்த்தை கொஞ்சம் கடினமா இருக்கும். இதுல வைஷ்ணவ சம்பிரதாயத்து வார்த்தை சண்டத்துவ முண்டத்துவ பூர்ணத்துவ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்ற வார்த்தை என்ன வியாக்கியானம் சொல்றாருன்னா, கொம்பில்லாத மாடு, கொம்பு உடஞ்ச மாடு, கொம்பு இருக்கிற மாடு, இது மூணு. கண்டத்துவம் முண்டத்துவம் பூர்ணத்துவம். கண்டத்துவம் அப்படின்னா போல் புரியும், கண்டத்துவம் முண்டத்துவம், கொம்பு இல்லாத மாடு, அப்புறம் கொம்பு உடஞ்ச மாடு, பூர்ணத்துவம் கொம்பு பூர்ணமா இருக்கிற மாடு. இந்த மூணு ஒரு மாட்டுக்கு சொல்ல முடியுமா? ஒண்ணு கொம்பு இருக்கிற மாடு, இல்லைன்னா கொம்பில்லாத மாடு, இல்லாட்டி கொம்பு உடஞ்ச மாடு. இது மூணையும் சேர்த்து ஒரு மாட்டுக்கு சொல்ல முடியுமா? அது போல வேதம் பிரம்மத்தை கிண்டல் பண்றதுன்றது. அப்புறம் வேதத்தை படிக்கணும். வேதம் பிரம்மத்தை கிண்டல் பண்றதுன்னா வேதம் வாசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது அவருடைய தத்துவம் என்னன்னா, பிரம்மம் இருக்கு, அந்த பரபிரம்மம் ஜீவனா பரிமளிச்சிருக்கு, இந்த ஜீவனுக்கு மாய உலகிருக்கிறா அது பரபிரம்மம். எப்படி அந்த பாகம் ஆதிசங்கரர் சொன்ன விஷயம் வேற, அதுக்கப்புறம் பின்னாடி அவாவா குழப்பின விஷயம் வேற. ஆதிசங்கரர் சொன்ன ஸ்திதியே வேற. ஆதிசங்கரர் சமுத்திரத்தினுடைய ஆழத்துல முங்கிட்டு சொன்ன விஷயம் அகம் பிரம்மாஸ்மி. இவ சமுத்திர கரையோரத்தை குளிக்கலாமா வேண்டாமா, தண்ணி தானா வருமா, நடந்துட்டு இருக்கிற கூட்டம் அகம் பிரம்மாஸ்மின்னு எப்படி ஒத்து வரும்? கடல்ல மூழ்கி முத்தெடுக்கிறவா முத்தை பத்தி சொன்னா நியாயம், உப்பளத்தை உப்பல்றவா முத்து உப்பு ஒண்ணுதான், ரெண்டுமே கடல் தண்ணியில வரதுன்னா நியாயமா? சங்கரர் சொன்ன விஷயமே வேற, அகம் பிரம்மாஸ்மி தத்துவமே வேற. சங்கரர் சொன்ன அகம் பிரம்மாஸ்மி உள்ளபடி புரியணும்னா பாகவத சுக பிரம்ம மகரிஷி, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சுகபிரம்ம மகரிஷி நன்னா புரிஞ்சு கொடுத்தா சங்கரர் சொன்ன அகம் பிரம்மாஸ்மி தத்துவம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு அர்த்தம். சுகபிரம்மம் புரியலே அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி தத்துவம் வார்த்தைன்னு அர்த்தம். அந்த மாதிரி இவர் வந்து சொல்றார், வேதம் கிண்டல் பண்றது, கும்பு உடஞ்ச மாடு, கும்பில்லாத மாடு, கும்பு பூரணமா இருக்கிற மாடு, இது மூணு ஒரு இடத்துல வர மாதிரி சத்தியம் ஞானம் மனந்தம் பிரம்ம இந்த மாதிரிலாம் கிடையாது, வேதம் கிண்டல் பண்றது அப்படின்னு. அப்ப உடனே ஒரு முகம் சுருங்கி போயிடுத்த அழையாழ்வார். சுவாமி இதுக்கு அர்த்தம் இப்படி கிடையாது. உடனே அவருக்கு கோபம் வந்துடுச்சு. அது எப்படி ஆச்சாரியர்களுக்கு கோபம் உண்டு இல்லையா? அவள் சொன்ன அப்படியே கேட்டுக்கணும், பும்பும் மாறு மாதிரி கிடையாது. அதை விட்டுட்டு மறுச்சு பேசினோம் அப்படின்னா கஷ்டம். உத்தமமான ஆச்சாரியாலும் கோபம் வராது, நம்ம உத்தமமா பேசினாலும் கோபம் வராது, ரெண்டுமே இருக்கு. அவ சரியா பேசினாலும் கோபம் வராது, அவ சரியான ஆச்சாரியனா இருந்தாலும் கோபம் வராது. இவருக்கு அந்த பூரத்துவம் இல்லாததுனாலே கோபம் என்ன அப்படின்னு. உடனே இளையாழ்வார் சொன்ன சத்தியம் அப்படின்னா அசத்தியத்துடைய கலப்பே இல்லாத ஒரு வஸ்து. நமக்கெல்லாம் அசத்தியம் நிறைய உண்டு. சத்தியம்னு வேணாலும் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஒரு குழந்தை அப்பாவை பார்த்து யானையை பார்த்து நாளைக்கு வாங்கி கொடுன்றது, இது வரைக்கும் ஏதான ஒரு அப்பா குழந்தை யானை வாங்கி கொடுத்துருப்பாரா? கிடையவே கிடையாது. ஏதோ சொல்லுவோம் அது அது அதுன்னு சொல்றோம் இல்லையா? ஆனா பரபிரம்மம் என்னைக்குமே சத்தியம், சத்தியத்திலேருந்து மாறதே கிடையாது. அதே மாதிரி ஞானம், பெருமாளுக்கு அஜ்ஞானம் ஒண்ணு கிடையாது. நம்ம சாப்பிட்டு முடிச்சோம், என்ன சாப்பிட்டேள் அப்படின்னா பத்தா சாப்பாடு அருமையா இருந்தது. சரி என்ன சாப்பிட்டேள் அப்படின்னா நமக்கு அப்ப எது ஞாபகம் வருது முதல்ல சொல்லுவோம். வடை சத்தா எடுத்தோட வடை சாப்பிடவே இல்லை நம்ம, எது எதையோ சொல்லுவோம். காத்தால எழுந்தோட என்ன பண்ணுவே அப்படின்னு யாரு கேட்டா எல்லாம் எதோ சொல்லுவோம். முதல்ல எழுந்தோட பழுத்தேப்போம், இல்லாட்டி ஆய் மூச்சாப்போம், இதுதான் முதல்ல சொல்லுவோம். அது எல்லாம் சொல்லுவோம். நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா, மோர் சாதம் நல்லா இருந்தது, ரசம் சாதம், குழம்பு சாதம், இப்படிதான் போவோம். அஜ்ஞானம் எல்லாம் மறந்து போயிடுறது, அலாரம் அடிக்கிறது, அலாரம் அடிச்சதே தெரியல. இதுவே போதுமே நம்ம அஞ்ஞானிகள்ன்றது, நம்ம வச்ச அலாரம் நம்ம காது பக்கத்திலேயே இருக்கு, அது நன்னா அடிக்கிறது. இப்போ அடிச்ச மாதிரி இருந்தது, நம்மா அலாரம் தானா அப்படின்னு காலங்கள் வெள்ளேந்து அடிச்சுட்டே இருப்பான். அரை மணி நேரம் கழிச்சு கதவை திறப்பா, இப்பதான் அடிச்சாடா, அரை மணி நேரமா அடிச்சுட்டு இருக்கேன், வீட சுத்தி சுத்தி கதவை கட்டின்னு இருக்கேன், இடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. நம்முடைய அஞ்ஞானம் எல்லாம் மறந்து போயிடுறது. சின்ன வயசுலேயே இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் ஏதோ நம்முடைய ஹிருதயத்தை ஆழமா பாதித்த விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு ஸ்மரணையில இருக்கு, எல்லாம் ஞாபகமே இல்லை. எத்தனையோ பிடிச்சவாலே மறந்துட்டோம், நம்ம எல்லாரையும் மறந்துட்டோம். இன்னும் நமக்கு ஞானம் கிடையாது. ஆனா பரபிரம்மத்துக்கு பூரணமான ஞானம். பத்மநாபர்கிட்ட இன்னைக்கு காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எத்தனை பேர் வந்தா, எந்த ஊர்ல இருந்தா, என்ன பாஷை பேசுறா, அவர் பேர் என்ன கேளுங்க, லிஸ்ட் போட்டு சொல்லுவோம். நமக்கு ரொம்ப நாள் தெரிஞ்சவாலே உங்க பேர் என்னன்னு அப்பப்ப பத்து வாட்டி கேட்டுப்போம். எனக்கு அவளை நன்னா தெரியும், பேர் தான் தெரியாது. அந்த திருவிழா மூணா தாத்தா இருக்கா, மச்சில இருக்கா, எல்லாம் சொல்லுவோம். பேர் மட்டும் தெரியாது, அவாத்து மாமா அங்க வேலை பண்றா, அவாத்து ரெண்டு பொண்ணு ஒரு புள்ள, எல்லாம் லிஸ்ட் போடுவோம். பேர் என்ன அது மட்டும் தெரியாது, அவன் தான் நினைக்கிறேன் போய் கேளுங்கன்னு. நம்முடைய ஞானம் அவ்வளவுதான். ஆனா பரபிரம்மத்துக்கு ஞானம் எல்லை இல்லாத ஞானம். நமக்கு நாளைய பத்தி தெரியுமா? நாலு மணிக்கு நான் ஒன்பது மணிக்கு முடிஞ்ச பேர் என்ன நமக்கு தெரியுமா? சத்தங்கம் முடிஞ்சவரை என்ன நடக்கும்? சத்தங்கம் நடக்கும்போது நடக்க ஒரு தெரியாது, தெரியாது. பத்மநாபரை இன்னைக்கு சுலபமா பார்க்க போறோமா, கூட்டத்தை பார்க்க போறோமா தெரியாது. கோவிலுக்குள்ள போய் ரொம்ப கூட்டமா இருக்கு, ரொம்ப தரக்கா இருக்கு, இன்னைக்கு கூட்டமே இல்லை. இப்படி வேணா போய் பார்க்கணும். நமக்கு ஒரு ஞானம் வேணா, பத்மநாபருக்கு பூரணமான ஞானம், அற்புதமான ஞானம், முடிவே இல்லாத ஞானம், என்னைக்குமே அழியாத ஞானம். அதனாலதான் தொலைகத்தை எல்லாத்தையும் முழுங்கிடுறாரு, எல்லா சரீரமும் போயிடுறது, பஞ்சபூதங்கள்லாம் போயிடுறது, ஆகாசம் எதுவுமே கிடையாது, பஞ்ச பூதம் கிடையாது, பஞ்ச தன்மாத்திரை கிடையாது, பெரிய பாடிருள். அந்த பெரிய இருட்டுக்குள்ள ஏகாந்தமா ஒருத்தர் படுத்துருக்கா, அவர் உள்ளுக்குள்ள எல்லா ஜீவனும் இருக்கு. கரெக்டா திரும்பியும் சிருஷ்டி கர்மம் வந்த உடனேயே எந்த ஜீவனுக்கு பிரம்மா ஆகிற தகுதின்னு ஏற்கனவே டிபேட் பண்ணிருக்காரோ அந்த ஜீவன் பிரம்மாவாகும். உடனே அழகா நாபிக்கிரமணம் வரும், அதுல பிரம்மா வருவார், நிறைய பிரம்மா வந்து மாத்தி 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 உங்களுக்கு ஆசைன்னா நீங்க கூட பிரம்மாவாகலாம். ஆனா அது சுகம் இல்ல, அது பெரிய கஷ்டம். அது அப்புறம் இரண்டிய ஆசை இரண்டிய கசிப்புகள்லாம் வர கொடுக்கும், இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம் தெரியுமா? இரண்டிய கசிப்புகள்லாம் ஒத்த காலம் நிக்க, அவன் இரண்டிய கசிப்பு உன் வரத்து உன் தரத்தை கண்டு நான் மெச்சினேன்னு சொல்லி அவன் கரையான உடம்பெல்லாம் ஜலம் தெளிச்சு அவனுக்கு வேற வரம் கொடுத்தா, அவன் காத்தால வேண்டாம், மத்தியானம் வேண்டாம், ராத்திரி வேண்டாம், ஆத்துக்குள்ள வேண்டாம், ஆத்துக்கு வெளியில வேண்டாம். ரொம்ப கஷ்டம் பிரம்மாவா இருக்கலாம், பெரிய பாடு. எந்த கஷ்டம் வந்தாலும் பூஜையை முதற்கொண்டு எல்லாரும் ஓடி வந்தா, ஏன் ஓய்வு அநியாயம் பண்ணி தொழிலி அசுரா படத்து தொலைவில் கொஞ்ச நாள் புடச்சு நிறுத்துங்கோ அப்படின்னா ஒண்ணும் கேட்க மாட்டார். அவர் பாட்டுக்கு பண்ணிட்டு இருப்பார். அவர் உடனே சொல்ல வாங்க வாங்க எல்லாரும் திருப்பாக்குறவர்களுக்கு சத்ரகத்வா ஜெகநாதம் தேவதேவம் விஷாகபி, ராம அவதாரமா இருக்கட்டும் கிருஷ்ண அவதாரமா இருக்கட்டும், இவர் எல்லாரையும் கூட்டிட்டு திருப்பாக்கிடம் போவார். அங்க பெருமாள் தான் சொல்வார், இவர் திரும்பி எல்லாருமே சொல்லுவார், திரும்பி வந்து உட்காருவார், இவர் கொஞ்சம் தூங்கிடுவார், யாரா வந்து வயதுக்கு தூக்கிட்டு போயிடுவா, இல்லாட்டி இவருக்கே சரஸ்வதி மேல ஆசை வந்துடும், பொண்ணா பெற்றுப்பார், அப்புறம் அவரே ஆசைப்படுவார், அப்புறம் சரீரத்தை விடுவார். ரொம்ப கஷ்டம் பிரம்மாவா இருக்கிற பாடு, ரொம்ப கஷ்டம். இத்தனை டென்ஷன்ல ஒரு நிம்மதியா இருக்காருன்னா சத்துஸ்லோகி பாகவதத்தினால் அவர் ஜீவிச்சுட்டு இருக்கார். அவருக்கு பிரம்மாவுக்கு ஆயுசு ரொம்ப பெரிய ஆயுசு வேறு. அதுல நிம்மதியா ஏதோ இருக்காருன்னா சத்துஸ்லோகி பாகம் எல்லாம் பகவான் தான், எல்லாம் பகவான் தான், எல்லாம் பகவான் நடத்துறான். அந்த பலம் அவர் நடத்திட்டு இருக்கு. அதாரி அவ்வளவுதான் அந்த பிரம்மா, யார் பிரம்மாவை வரணுமோ அவள் அழகா அந்த ஜீவனை பிரம்மாவாக்கிறான். அதுக்கப்புறமா அந்த பிரம்மாவை கொண்டு எந்தெந்த ஜீவன் என்னென்ன ஸ்திதியில வரணுமோ அந்தந்த ஜீவனை படைக்கிறதா, இதெல்லாம் பிரம்மாவுடைய பலமா, பரமாத்மாவுடைய பலம். அழியாத ஞானம், பிரளயத்துல கூட அழியாத ஞானம். நமக்கு தூங்கினாலே நேரம் தெரியறது இல்லை, சமயத்துல பகல்ல எழுந்துட்டு விடிய கிளம்புற ஆயிட்டு வாசலிக்கு போற மாமியம் தான் உண்டு, மணி அஞ்சரை ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா மத்தியானம் ரெண்டரை மணியா இருக்கும், மத்தியானம் ரெண்டரை மணியோ பக்கெட்டுலாம் வெளியே எடுத்துட்டு போனோம் ஓ அப்படிங்களா. சில பேர் பார்த்தா ஒன்னு இருபத்தஞ்சு ராத்திரி டைம் பார்த்துட்டு அஞ்சஞ்சு நினைச்சுட்டு எழுந்து போய் வாசப்படிக்கு கோலமெல்லாம் போட்டு வர மாமிகள் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒன்றதானா அப்படிங்களா, ஏதோ அஜ்ஞானம். ஆனா பெருமாளுக்கு பரஞானம், பூரணமான ஞானம், சத்தியம் ஞானம், அனந்தம் பிரம்ம. அனந்தம் அப்படின்னா எல்லை கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு ஏதோ ஒரு அளவு சொல்லி நிரூபணம் பண்றோம் இல்லையா? அவ குண்டா இருக்கா, அவ உள்ளியா இருக்கா, ஒரு மூணு மாடி கட்டடம், அது ஒரு அஞ்சரை சென்ட் இடம், ஒரு ஒன்றரை ஏக்கர் இடம், அவ கருப்பா இருக்கா, சிவப்பா இருக்கா, வாழ்பழம் என்ன பெருசா இருக்கு, ஒரு கிலோ, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு இல்லையா? இந்த மாதிரி எந்த விதமான அளவும் இல்லாதவர் பரபிரம்மம். பத்மநாபருக்கு பதினெட்டு அடியும் ரூபத்தை வச்சு சொல்லிட்டு இருக்கும், பத்மநாபர் யார் அளக்க முடியும்? பதினெட்டு மைல் தூரம் இருந்த பெருமாள் போனா போதுன்னு சுருங்கினார். நல்லவேளை பதினெட்டு அடியா சுருங்கினாலும் ஒன்றரை லட்சம் கோடி, பதினெட்டு மைல் இருந்தாலும் எத்தனை கோடி இருந்துக்கும் தெரியாது சுத்து. அவ்வளவுதான், கேரளாவுக்கே தனியா சுத்தி வர பிளாக் ஆட் தான் போகணும். பதினெட்டு மைல் சுத்தி வேற திருவனந்தபுரம் அவ்வளவுதான் இருக்கும், வேற ஒரு இடமும் இருக்காது. இல்ல பதினெட்டு மைலுக்கு கோவில் இருந்ததுன்னா சந்தோஷப்பட்டுக்கோங்க, நீங்க எல்லாம் யாருக்கும் வீடு கட்டி நிற்க முடியாது. பதினெட்டு மைலுக்கு ஒரு வீடு இருக்காது. பதினெட்டு மைல் பெருமாளே இருந்தாருன்னா கோவில் எவ்வளவு தூரம் இருக்கும் பாத்துக்கோங்க. அப்ப கோவிலுக்கு ஏதோ பதினெட்டு அடியா இருக்கிறதுனால மூணு வாசல், பதினெட்டு மைல் இருந்தா முப்பத்தஞ்சு வாசல் இருக்கும். வரல் நகர்த்த தனியா ஒரு இடத்துல பாக்கணும், கணக்கா தனியா ஒரு இடத்த பாக்கணும். காத்தால சேவிக்க ஆரம்பிச்சா சாயங்காலத்துக்குள்ள முடிஞ்சா சேவிக்கலாம், அவ்வளவுதான். ஏதோ திவாகர முனி கெஞ்சினாரோ பதினெட்டு அடியா சுருங்கினாரோ ஏதோ ஒத்தகல் மண்டபத்தை ஏறினோம் பார்த்தோமோ இல்லையோ ஏறினோம் மூணு வாசலை பார்த்தோம் இறங்கிட்டோம். அதனால திவாகர முனி நம்ம எல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். ஏதோ முப்பது மைல் பதினெட்டு மைல் பெருமாள் அழகா சுருக்கினாரோ மூணு வாசல்ல சேவிச்சு நிம்மதியா இறங்கும். இல்லையோ அவ்வளவுதான், நூத்தி எட்டு திவ்யம் சேவிக்க அந்த பத்தனாவது சேவிக்க ஆரம்பிச்சோம்னா நான் வரல் ஒழுங்கா ஓரளவுக்கு பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அவ்வளவுதான், பதினெட்டு மைல் பெருமாள்ல எவ்வளவு பேருக்கு வரல் இருக்கும் பாத்துக்கோங்க, எத்தனை பெரிய பாதம் இருக்கும்னு பாத்துக்கோங்க. அத்தனை பெரிய பெருமாள் பதினெட்டு அடியே சுருங்கியிருக்க. அனம்சம் எல்லையில்லாதவன் பரபிரம்மத்தை எந்த காரணத்தை கொண்டு அளக்க முடியாது. ஐம்பது வருஷம் ஆயிடுது, எண்பது வருஷம் ஆயிடுது, அவருக்கு சஷ்டப்த பூர்த்தி சதாபிஷேகம் எதுவும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி எல்லையில்லாத மூர்த்தி சத்தியம் ஞானம் மனம் தம் பிரம்ம, இந்த பிரம்மத்தை பத்தி வர்ணிக்கக்கூடிய வாக்கியங்கள். இவ்வளவு அழகான வாக்கியத்தை கொண்டு கொம்பு இல்லாத மாடு, கொம்பு இருக்கிற மாடு, கொம்பு உடஞ்ச மாடு, அந்த மாதிரி கிண்டல் பண்றதா எப்படி இருக்கும்? உடனே சரி சரி அப்படின்னு வேணா இளையாழ்வார் சொன்ன வியாக்கியானம் சாஸ்திர சம்பந்தமான வியாக்கியானம், ஆனா அவருக்கு அது பிடிக்கல். அப்படியே போயிட்டு இருக்கு. கொஞ்சம் யாதவ பிரகாசருக்கு இந்த இளையாழ்வார பிடிக்காம போயிடுச்சு. அப்படியே போயிட்டு இருக்கு. அப்பப்ப இளையாழ்வரான குதர்க்கமா சொல்லுவார் யாதவ பிரகாசர். இளையாழ்வார் இல்லையே இந்த மாதிரிதானே அர்த்தம், ஏன்னா வேதம் வாசிச்சிருக்காரு. இன்னும் வேதத்தை நிறைய வாசிக்கிறதுக்காகத்தான் யாதவ பிரகாசனிடத்தை வந்திருக்காரு ஒழிய சத்துக்குட்டி கிடையாது. அதை தவிர ஆதிசேஷனா இருந்து பெருமாளை தன் மேல விட்டு இவர் இருந்தவை சத்தியம் ஞானம் மனந்தம் பிரம்ம வாக்கியத்துக்கு எல்லாம் வியாக்கியானம் சொல்லலாம். ஆதிசேஷன் போய் பத்மநாபரத்துக்கு உனக்கு தெரியுமான்னு கேட்டா அப்படி இருக்கும், உனக்கு பத்மநாபரம் தெரியுமா ஓய் அப்படின்னு நம்ம ஆதிசேஷனை போய் கேட்டோம்னா அவர் திரிப்பார். ஆயிரம் தலையை கொண்டு ஆயிரம் ஆயிரம் கொண்டு திரிப்பார். நம்ம ரெண்டு கண்ணை கொண்டு அறகுறையா பார்த்து எனக்கு பத்மநாபரம் தெரியும் தெரியும் தெரியும்னா ஆயிரம் தலையை வச்சிருந்து தன் உடம்பு முழுக்க பத்மநாபரோட வீட்டு யாருக்கும் தெரியா தெரியும்னு ஆதிசேஷன் தான் தெரியும். கை வெயிட் என்ன, வரல் வெயிட் என்ன, எல்லா வெயிட் அவருக்கு தான் தெரியும். பத்மநாபருடைய ட்ரெஸ் முதற்கொண்டு எல்லாம் அவருக்கு தான் தெரியும். பத்மநாபருடைய மிருது தன்மை முதற்கொண்டு பத்மநாபருடைய முதுகு எப்படி இருக்கும், பிருஷ்டபாகம் எப்படி இருக்கும், தொழை எப்படி இருக்கும், கால் எப்படி இருக்கும், கணுக்கால் எப்படி இருக்கும், எல்லாம் நன்னா தெரிஞ்சவர் ஆதிசேஷன். பிரம்மாவுக்கு கூட்டத்தில் ஏன்னா பிரம்மாவை பத்மநாபர் தாங்கிட்டு இருக்காரு, பத்மநாபர் ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் இளையாழ்வார் அவரிடத்துல இதெல்லாம் பேசினார். இப்படியே போயிட்டு இருக்க அப்பப்ப சொல்றார் கொஞ்சம் பிடிக்கல இந்த யாதவ பிரகாசனுக்கு. ஒரு நாள் இந்த யாதவ பிரகாசனுக்கு இந்த இளையாழ்வார் என்ன பேசி விட்டு இருக்கார், இதெல்லாம் ஒரு கைங்கரியம் அந்த காலத்துல பண்றது வழக்கம் உண்டு. இன்னைக்கும் கூட ஆச்சாரிய புருஷாளுக்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பண்றதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. அந்த மாதிரி என்ன பேசி விட்டு இருக்கார் இந்த இளையாழ்வார். பேசி விட்டு இருக்க சமயத்துல ஆச்சரியமா இளையாழ்வார் யாதவ பிரகாசனை பார்த்து சத்ய யதா சத்யாசம் புண்டரீகமேவ மக்ஷினி, இந்த ஸ்ருதி வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லுங்க ஓரே அப்படின்னு. இவர் ஏதாவது கேட்டாலே ஒரு கோவம் வருது, கேட்டாலே கோவம் வருது. ஏன்னா இவர் எதை சொன்னாலும் தப்பு தப்பா சொல்றார். அவரும் சரி தப்புன்னு கேட்டுட்டு போக மாட்டேங்கிறார், அது ஒத்துக்காது, அது கஷ்டம். வேதம் தெரிஞ்சவாளுக்கு அந்த தப்பு ஒத்துக்கொள்ள முடியாது. அது பகவத் விஷயத்துல, மற்ற விஷயத்த தப்புனாலும் ஒத்துன்றோம், பகவத் விஷயத்துல ஒத்துக்க மாட்டோம். அது இவர் இளையாழ நல்ல பரபிரம்மத்தை விதவிதமா அனுபவிச்சார். லக்ஷ்மணனா அனுபவிச்சவர், பலராமன் அனுபவிச்சார். ஒரு அழகா சொல்லிட்டு கேட்டுட்டா சத்ய யதா சத்யாசம் புண்டரீகமேவ மக்ஷினி, ரொம்ப அழகா அது உபனிஷத் வாக்கியம். சூரிய நாராயண பத்திய ஒரு வாக்கியம், இரண்யம் அஸ்ரு நிரண்ய கேசக. அழகா இந்த சூரிய மண்டலத்து நடுவில் ஒரு பெருமாள் இருக்கா, சூரிய நாராயண மூர்த்தின்னு பேர். சூரிய நாராயண மூர்த்தியை பத்தி வர்ணிக்கக்கூடிய ஒரு உபனிஷத் வாக்கியம் சத்யதா சத்யாசம் சுந்தரீகமேவ மக்ஷினி. இந்த வாக்கியத்தை சொல்லி இதுக்கு சுவாமி தான சொல்லி, என்ன தேச்சு விடும்பொழுது கூட வேதத்தை கேட்கிறவன என்ன ஒரு சாபம் இருக்கும். நிறைய பேர் மந்திரபுஷம் சொல்லும்பொழுது ஒரு உரம் உரமரப்போம் பக்கத்துல, இங்க மந்திரபுஷம் வாயில சொல்லிட்டு இருப்பா, புஷ்பத்தை கையில வச்சுருப்போம் அப்படின்னு சொல்றது மந்திரபுஷம் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா முகபாவங்கள்ல பயங்கரமா இருக்கும். ஆனா இங்க ஒரு அழகை என்ன தேச்சு விட்டு இருக்கா, அந்த சமயத்துல கூட ஒரு உபனிஷத் வாக்கியத்துடையதான அர்த்தம் கேட்கலாம். ஸ்தாபம் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம். பகவான் வேற கீதையில சொல்லிட்டார், சத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன தேவையா. கைங்கரியம் பண்ணி கேட்கணும், அவர் கைங்கரியம் பண்ணிட்டே கேட்கிறார். உடம்புல என்ன ஜெயிச்சு விட்டேன் சுவாமி சொல்லுங்க அப்படின்னு சார். உடனே ஏன் யாதவ பிரகாசம் அவருக்கு நேரம் சரியில்லை, என்ன பண்ண முடியும்? அவர் உடனே அப்படி பார்த்தா கப்பியாசம் அப்படின்னா கப்பின்னா குரங்கு, பரபிரம்மத்துக்கு குரங்கின் ஆசனவாய், குரங்கினுடைய பிருஷ்டபாகம் போல சிவந்த கண்கள் அப்படின்னு சொல்லி வேகம் பரிகசிக்கிறதுன்னு சார். உங்களுக்கே எப்படி இருக்கு? ஒழுங்கா செந்தாமரை கண்களை எதுக்கு யாரும் பார்த்ததே கிடையாது, பார்க்காம அச்சுச்சோ அப்படின்றாரு. அப்ப பார்த்த ஆதிதேசன் எப்படி இருக்கும்? லக்ஷ்மணனா இருந்து பார்த்திருக்கார், பலராமனா பார்த்திருக்கார். கரியவாகி புடை பறந்து மிளர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. எத்தனை அழகான கண்கள், தாமரை கண்கள், எத்தனை அழகான திருக்கண்கள் அது. தாமரை கண்களை பார்க்கணும் அப்படின்னா திருக்குறும்படி சுந்தர பரிபூர்ண நம்பி, இன்னும் பக்கத்துல போய் பார்க்கணும் அப்படின்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் வடபத்திர சாயி ரூபி கண்ணு, தங்கம் கூட கருப்பு திருமேனி, அதனால அந்த செம்பரி ஓடிய கண்கள் தெரியாது. சுந்தர பரிபூரண நம்பி ஸ்ரீவல்லிபுத்தூர் வடபத்திர சாயி திருத்தங்கள், சிவகாசியில் இருக்க பெருமாள் திருத்தங்கள், நின்ற நாரணவாள கலர்ஃபுல் மூர்த்தி, பச்சை 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 மாமலை போல் மேனி அவளவாய் கமல செங்கன் அப்படி மூர்த்தி. நன்னா அந்த செங்கனி அந்த செந்தாமரை கண்களை பார்க்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்ரீவல்லிபுத்தூர் வடபத்திர சாயி பக்கத்துல பார்க்கலாம். அந்த கண் அப்படி பேசும், செம்பரி ஓடி கரியவாகி புடை பறந்து. ஆனா பத்மநாபருக்கு அந்த கண்கள் தானா, அவர் காட்டினா நமக்கு ஒரு முதமே முழுசா தெரியல, அதுக்கப்புறம் கண்ணு, அதுக்கப்புறம் தானே செம்பரி ஓடி எல்லாம் பாக்குறது. ஆனா வடபத்திர சாயி கண் கொண்டு அப்படி பாக்கலாம், செம்பரி ஓடி அப்படி. அந்த மாதிரி அந்த கண்களை இவர் சொல்றார். குரங்குனா ஆசன வாயிற்கு பாருங்க, கிருஷ்ண பாகம் சக்கச்சவேன்னு இருக்கும், ரொம்ப அசிங்கமா இருக்கும். அந்த மாதிரி பரபிரம்மம், பரபிரம்மத்தை பத்தி வேதம் சகுணம் இல்லை அப்படின்றதுக்காக அப்படி பரிகசிக்கிறது எப்படி எல்லாம் ஒரு குதர்க்கமா அர்த்தம் பண்ண முடியுது பாருங்க. குரங்கின் ஆசன வாய் போலே பரபிரம்மத்தின் கண்கள் ஒரு வேதம் சொல்றோம்னா அந்த வேதத்தை உட்காந்து நம்மையே ஜெபிக்கணும். ருத்ரம் சமக்கம் புரியுதம் எல்லாம் இவ்வளவு அசிங்கமான ஒரு பரபிரம்மத்துக்கு போய் இவ்வளவு கோலாகலமா ஒரு அபிஷேகம் நிக்க, காலங்காலத்தில் 3:30 எல்லாம் போய் நிர்மாலயத்துக்குலாம் நிக்கணும். இதுல வேற குருவாயூருக்கு 2:30 ராத்திரி 10:30 நீ 2:30 வேற பார்ப்போம், என்ன அவசியம் இருக்கு? இப்படி ஒரு பரபிரம்மத்தை அனுபவிக்கிறதுக்காக வைகுண்டத்துக்கு வேற போனோமா? வைகுண்ட பெருமாள் அழகா இருக்காரா, பரமபதம் போகணும், அழகா கோலோக பிருந்தாவனம் போறோம்னா பெருமாள் அழகன் பார்க்கலாம் அப்படின்னா, கல் அழகார் கூடல் அழகார் இவ்வளவு பேர் வச்சிருக்கோம். இவர் இப்படி சொல்லிட்டார், ஆசனாபாய் போல சிவந்த கண்கள் அப்படின்னு வேதம் பரபிரம்மத்தை பரிகசிக்கிறது. இவங்க இவருக்கு துக்கம் நினைச்சு அடைக்கிறது, சுரீர்னு காலில் ஏதோ விழுந்தது யாதவ பிரகாசம் தொடையில் என்ன அப்படின்னு பார்த்தா ஜலம், என்னடா அது கொதிக்க கொதிக்க வெந்நீர் விழல் அப்படி சுரீர்னு வெந்நீர், என்னடா அப்படின்னு பார்த்தா இளையாழ்வார் கண்கள் தாரதாரையா ஜலம் வழியறது. பரபிரம்மத்தை இப்படி சொல்லிட்டாரு, தாமரை கண்ணன் பகவானுக்கு திருநாமமே தாமரை கண்ணன் புண்டரி காக்ஷன் அரவிந்த லோச்சனன் இத்தனை திருநாம திருமாள், கண்ணை கொண்ட கண்ணன்ற வார்த்தை அவன் கண்ணை கொண்டுதானே கண்ணா அப்படின்ற கண்கள், எத்தனை அழகான கண்கள். கோபிகாக கோபிகள் கிளம்புறாளே, ஜெயதி தேதிகம் ஜென்மனா விரதக சயத இந்திரா சத்வதத்ரி தைத திருஷ்யதாம் திக்ஷு தாவகா தைதா சதத்வாமி சின்வதே, கண் கொண்டு பார்க்கப்படாதாடா நேக கிம்பத தர்வா அப்படின்றாள். பார்க்கப்படாத அழகான தாமரை கண்கள், சாது சாத சரசி ஜோதர ஸ்ரீமுஷாதுஷா, அழக சரத்காலத்துல மலர்ந்த தாமரை போன்ற செந்தாமரை கண்களை கொண்டு எங்களுக்கு பார்வ பாகமாதியா சத் சரசி ஜோதர ஸ்ரீமுஷாதுஷா. ரொம்ப அழகா கோபிகள் சொல்றார், கார்த்தன் கமல கண் என்னும் நெடுங்கயிறுபடுத்தி என்னை ஈர்த்து கொண்டு விளையாடும் ஈசன் தன்னை கண்டீரே, கண்ணையே கைராசன் இழுக்கிறானே அந்த பெருமாளை பார்த்தவளா பிருந்தாவனத்தே கண்டோமே என்று ஆண்டான். வராகமூர்த்தி பிரம்மதேவர் மூக்கு அவதாரம் பண்ணிட்டாராம், யாரா என்ன வஸ்துன்னு யாருக்கும் தெரியலையா, கடைசியில செந்தாமரைக்கணும் அதை நம்ப ஹரி அப்படின்னாலாம் ரிஷிகள்லாம், இந்த கண்ணை கொண்டுதான் ஓ ஸ்ரீஹரி. அதுக்கப்புறம் அந்த கர்கர் சப்தத்தை கேட்டு, ஓ இது சாமவேதம், இது எதிர்வேதம், இது ரிக்வேதம், ஓ இது அதர்வன வேதம், ஏன்னா பெருமாளோட மூச்சு காட்டுதானே வேதம். அந்த கண்ணை கொண்டுதான் வராகமூர்த்திய பெருமாளே தீர்மானம் பண்ண, இந்த செந்தாமரை கண்கள் இல்லாத ஒரு மூர்த்தினா அரசிம்மன் மட்டும்தான், அவருக்கு மட்டும்தான் தங்கத்தை உருக்கி காய்ச்சினா மாதிரி ஒரு கண்கள் அனல் விழி அப்படின்றார் திருமங்கை ஆள். அந்த செந்தாமரை கண்களை போய் இப்படி சொல்லிட்டார். இவர் கண்களோடு கண்ணீர் விழுந்துகள் ஒரு சொட்டு இவர் காலில் விழுந்ததுன்னு கொப்பளம் வந்து கொடுத்தா யாதவ பிரகாசர் தொடையில. அப்ப அழுத்த கண்ணீர் முழுக்க வந்து தொட ஓட்டையே அந்த பக்கம் அந்த காசி மாதிரி நெஞ்சு அப்படியே குதிக்கிறதா அப்படியே விண்ணி வெடிச்சு அழறா. இப்படி பார்த்தார் யாதவ பிரகாசன் என்ன இளையாழ்வா என்ன அழுக. திருமாளுடைய திருக்கண்களை பார்த்து இப்படி சொல்லிட்டாளே. கபி அப்படின்னா குரங்குன்னு அர்த்தம் இல்லை. கம் அப்படின்னா ஜலம், திபத்தினா குடிக்கிறது. ஜலத்தை குடிக்கக்கூடிய சூரியனால் அலர்த்தப்படுகின்ற தாமரை போன்ற கண்கள்னு அர்த்தமாச்சு. சத்யயதா புண்டரீகாட்சம் ஒன்பதகா சொல்ற ஆச்சரியமான திருக்கண்களாக இருக்கான். ஜலத்தை குடிக்கிறதோட சூரியன் அந்த சூரியனால் அலர்த்தப்படுகின்ற தாமரை போன்ற கண்களாச்சு. சத்யயதா சத்யாசம் புண்டரீகமேவ மக்ஷிணி இதுதானே அர்த்தம். அந்த தாமரை கண்களை போய் இப்படி குதர்க்கமா சொல்றேன். அதான் மனசு ஒப்பல தாங்காம அழுக வந்துடுத்து மன்னிச்சுடுங்க சுவாமின்றார். இவர் நியாயமான அர்த்தம் சொல்லியிருக்கார். உடனே யாதவ பிரகாசன் பார்த்தார் கோபம் எல்லாம் மீறி போயிடுச்சு. உடனே மனசுல இளையாழ்வார் மேல பொறாம வந்துடுச்சு. பொறாம வந்த உடனே இவர் இருந்தாரா என் பெருமை குலஞ்சு போயிடும்னு பயம் வந்துடுச்சு. பயம் வந்த உடனேயே இவரை கொண்டு போடணும்ன்ற ஒரு புத்தி வந்து இவ்வளவு மோசம் பார்த்துக்கோங்க. அதனாலதான் சத்குருவா பார்த்து ஆசிரியக்கணும்னு பெரியவா சொல்றா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு குருவெல்லாம் பிடிச்சிட்டோம்னா குருடன் குருடனுக்கு வழிகாட்டுறா போலே அப்படின்னு சொல்ல ஒரு கூட எனக்கு வழி தெரியுமா அப்படின்னு கூட்டிட்டு போனா என்னதுக்காகும். அது போல வழி தெரியாததா கூட்டிட்டு போனா அதான் சத்குரு ஆசிரியக்கன். யார் சத்குரு? பத்மநாதர் தான் காட்டணும், வேற யாரு காட்ட முடியும்? நல்ல குருவை காடும் பத்மநாபர் காலில் வேணும். பத்மநாபர் குருவை காட்ட வேணும், பத்மநாபர் காடுவன் குரு காலில் வேணும். ரெண்டு பேர் மாத்தி மாத்தி காட்டினால் ஒழிய நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. யாராலும் ஏன்னா கலியுகத்தில் சத்குருவெல்லாம் பயங்கரமா தெரியுவா, பயங்கரமானவாள்லாம் சத்குரு மாதிரியே தெரியுவா. அது சங்கர காலத்திலையும் உண்டு, ராமானுஜ காலத்திலும் உண்டு. சைத்தன்ய மகாபிரபுவே மோசமானவன் சொல்லிட்டான். ஸ்வயம் கிருஷ்ண அவதாரம் சைத்தன்யம், அவரையே பயங்கரமா சொன்ன லோகம் இது. தியாகராஜர் பயங்கரமா ஏசின லோகம் இது. சாதாரண இடம்லாம் கிடையாது. ஆனால் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு தாசார் இந்த யாதவ பிரகாசம் இனிமேல் இந்த இளையாழ்வா இருந்தா சரிபட்டு வராதுன்னு பார்த்தேன். ஆனா பாடம் மட்டும் உள்ளுக்குள்ள வஞ்சகத்தை வச்சுட்டு ஒரு பாடம் நடத்துவார். எவ்வளவு பயங்கரம் பாடம் ஆச்சாரம் இருந்தா ரொம்ப கஷ்டம். உள்ளுக்குள்ள வஞ்சகம் இருந்ததுன்னா எப்படி நம்ப முடியும்? அம்மா குழந்தைய வஞ்சம் தீக்கணும்னு காத்துட்டு இருந்தா நல்லா இருக்குமா? குழந்தை இன்னைக்கு வந்து என்ன மேல ஜொப்புன்னு உட்காந்து இருக்கு, இல்லாடி கையில இருக்கணும், கல்லு துடுதுன்னு ஒரு கடி கடிச்சு விடுச்சு. அம்மா அப்படி என்ன கடிச்சதில்ல பார்த்து என்னைக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ குழந்தை அம்மான்னு வாயில போயிடும். நெருக்குன்னு ஒரு குழந்தை ஒரு கண்டி கட்டிச்சு அம்மா வஞ்சகம் தீக்கிற மாதிரி அம்மா கழகம். அந்த மாதிரி குருன்றதோ வஞ்சம் தீக்கிறதுக்கு இல்லையே, நம்முடைய குற்றங்களை சொல்லி நம்மளை சரி பண்ணி பக்குவப்படுத்தி பரமாத்மாவை அனுபவிக்க வச்சு பரமாத்மா நம்மளை அனுபவிக்கும்படியா பண்றதுக்கு தானே சத்குரு. அதுதானே அவசியம். அதனால ஆனா மனதுக்குள்ள இந்த வஞ்சம் உட்கார்ந்துடுத்து உட்கார்ந்து எப்படாப்பா அவரை கொண்டு போடலாம் அப்படின்னு காத்துன் இருக்கா இந்த யாதவ பிரகாசம். சகுனி இருந்தான், சகுனி அப்படி இருந்தா குத்தம் இல்லை. ஏன்னா அவன் சுவாரம் அது, அவன் துரியோதனனுக்கு குருவும் இல்லை. ஆனா என்ன கஷ்டம்னா துரியோதன அவனுக்கு குரு மாதிரி வச்சுன்னு அவன் சொல்றதெல்லாம் கேட்டான். அங்கதான் பிரச்சனை ஆயிடுச்சு. சகுனி சொன்னா மறு பேச்சே கிடையாது துரியோதனனுக்கு. அதனாலதான் கஷ்டம். அதே அர்ஜுன் நல்ல குரு பிடிச்சான், கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. அதனால பகவத்கீதை கேட்டான், பகவான் விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தான், யுத்தம் பண்ணான், ஜெயிச்சான். கிருஷ்ண சகா அவன் பிடிச்சது கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. இவன் சகுனியை பிடிச்சிருந்தான். அதனால ஜாகிரதையா இருக்கும். கர்ணன் சத்குருவை பிடிச்சான், ஆனா அவன் பொய்யா நடந்துட்டான். மீனாதேவி சத்குருவா இருந்தாலும் நம்முடைய சத்தையில குறைச்சல் இருக்கப்படாது. சம்சயம் இல்லாதபடி விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரால் ரொம்ப சந்தேகம் இருந்தது. முதல் தடவை விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரதான், வாப்பா ரொம்ப நாளா உனக்காக தான் காத்துன்னு இருக்கேன், இப்பதான் வரையான்னார். உடனே விவேகானந்தர் சிரிச்சா, இப்படி எல்லாம் சொல்லி நேமாற்ற முடியாது, நான் கிண்டலா பண்றது, நான் இன்னைக்குதான் முதல் தடவையா தாக்க வரேன், இப்படி எல்லாம் சொன்னா நேமாந்து போயிடுவேன், நான் நிறைய பரீட்சை பண்ணி பார்த்துட்டேன். பார்த்த பிறகு ராமகிருஷ்ண பரமஹம்ச சத்குருன்னு அவர் மனசுக்கு தீர்மானம் ஆயிடும். அதுக்கப்புறம் யோசிக்கவே அந்த பிடிச்சோம்னா அப்படி இருக்கும், பிடிக்கணும்னு நல்லா யோசிச்சுவோம், பிடிச்சதுன்னா உடும்பு பிடி குரங்கு பிடி விடப்பாட்டே அப்படி பிடிச்சிடணும். விவேகானந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரை பிடிச்சா போகணும், அப்படி இருக்க அப்படி பிடிக்கணும். குரு எப்படி பிடிக்கணும்னா சில பழக்கம்லாம் பழக்க வழக்கம் இருக்கும், அதெல்லாம் பழகி போயிருந்தா விட முடியாது, நமக்கு தொட்டில் பழக்கம் மாதிரி அந்த மாதிரி நம்மளே நினைச்சாலும் விட முடியாது, யாரும் சொன்னாலும் விட முடியாது, அந்த மாதிரி பிடிக்கணும் குரு. கெட்ட பழக்க வழக்கம் மாதிரி சில விஷயங்களை விடவே மாட்டோம், அந்த மாதிரி குரு இறுக்கி பிடிச்சிடும், ஆமாவும் விட முடியாது, யார் சொல்லியும் விடக்கூடாது, அந்த மாதிரி சத்குரு இறுக்கி பிடிச்சிடும். இளையாழ்வாரோ ரொம்ப சத்தையோட யாதவ பிரகாசம் எடுத்திருக்காரு. இந்த மாதிரிலாம் நடந்து கிடந்தால இவருக்கு யாதவ பிரகாசம் மேல அவமரியாதை, இல்லாட்டி தாம் பெரிய அந்த அகம்பாவும் வரல, அது ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு குணம். நிறைய பேர் தப்பா பண்ணுவா, அப்ப என்ன நமக்கு அவ மேல ஒரு மரியாதை குறைச்சல் வந்துடும், அதே சமயத்துல நம்மளை பத்தி ஒரு அபிப்பிராயம் வந்துடும், ரெண்டுமே வரக்கூடாது. சரியவா, யாராவது தவறானதுக்காக அவளை மாதிரி நடந்துக்கப்படாது அப்படின்னு நம்ம கத்துக்கணும், அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. யாராவது ஒழுங்கா நடந்துக்காளா இவளை போல நடந்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். பத்மநாபர் கோவிலுக்கு போகணும், அங்க ஒற்றக்கல் மண்டபத்தை நமஸ்கரிக்க கூடாது, கத்துனட்டோமா இல்லையா? யாரா நமஸ்காரம் நமஸ்கரம் நமஸ்கரிக்கப்படாது அப்படின்னு நமக்கு ஆசையா இருக்கு, ஆனா பண்ண முடியல. அறிவு நம்மள தெரியும், நமக்கு பல பேர் இல்லையா பிரச்சனை, யாரா நமஸ்காரம் நம்ம தொடுத்துருவோம், நிம்மதியா பண்ணட்டும் விடமாகும், அது நமக்கு தெரியும், நம்ம காட்டணும். நமஸ்காரம் பண்ணப்படாது நமக்கு நல்லா தெரியும் பாருங்க, அது நம்மளுக்கு சும்மா இருக்க விடாது, இங்க நமஸ்காரம் பண்ணாது நிம்மதி அவளை பண்ணிட்டு போட்டோமே, பத்மநாபனுடைய தாசனா மாறட்டும், அவ ஏதாவது சொன்னால திருவிதாங்கூர் ராஜாவா ஆகட்டுமே, அவளுக்காக வந்து பத்மநாபர் காத்துக்கணும். நாமளும் பண்ண மாட்டோம், பண்றவாளையும் விட மாட்டோம், தானும் கெடுத்து அடுத்தவாளையும் கெடுத்து, என்ன விஷயம் தெரிஞ்சுடுத்து பாருங்க, அது ஒரு பெரிய கஷ்டம். ஆனா இளையாழ்வார் அந்த அகம்பாவம் இல்லாம அதே வினயத்தோடு தப்பா சொல்லும் போது மட்டும் இந்த மாதிரி இல்லையே சுவாமி அப்படின்னு, மற்ற சமயத்தை சாதாரண மற்ற வசங்களோட இருந்துட்டே எப்படி இருந்துட்டு இருக்கா. அப்ப யாதவ பிரகாசம் பார்த்தா நாளுக்கு நாள் இவருக்கு வந்து அந்த விரோதம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. உடனே அந்த விரோதத்தினால தன் கூட தன்னுக்கு கிட்ட படிக்க முடியும் மற்றவாழ் இடத்துல எல்லாம் இந்த இளையாழ்வார் இல்லாத சமயமா பார்த்து நீங்கெல்லாம் நான் சொன்னா அப்படியே கேட்கிறீள், இந்த இளையாழ்வார் மட்டும் சொன்னா கேட்க மாட்டேங்க, இழுத்து இழுத்து பேசுறேன். ஏற்கனவே நிறைய பேர் இளையாழ்வாரை பிடிக்கல, ஏன்னா அந்த குரூப்ல புத்திசாலி ஒருத்தர் தான், எப்போதுமே முட்டாள்களுக்கு புத்திசாலியை கண்டா ஆகாது, கருப்பா இருக்கிறவளுக்கு வெளுப்பா இருக்கிறவளை கண்டா ஆகாது, ஏழைக்கு பணக்காரளை கண்டா ஆகாது, பக்தாவளை கண்டா லௌகீக ஜனங்களுக்கு ஆகாது, ஆஸ்திகளை கண்டா நாஸ்திகளுக்கு ஆகாது, அது லோகத்துடைய சுவாவம். அது அப்படிதான், எலியை கண்டா பூனைக்கு ஆகாதும், பூனையை கண்டா நாய்க்கு ஆகாதும், அது போலதான். அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த மாதிரி அவரிடத்துல பொறாம இருக்கிறவாளா பார்த்து வரணும். ஆமா ஆமா சுவாமி, நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம், என்னமோ அவன் தான் வேதத்தை கரைச்சு குடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கான், ரொம்ப திமிரு சுவாமி அவனுக்கு, அவன் இவன் பேசுற அளவுக்கு இளையாழ்வாரோட அவெல்லாம் சுதாமாவும் கிருஷ்ணனும் போல, குஜேலும் கிருஷ்ணன் மாதிரி அவன் இவன் அடா இளையாழ்வார் எப்படா இருக்க அப்படின்னு பேசுறதுக்கு அவளுக்கு பாக்கியம். அவெல்லாம் சேர்ந்துட்டு யாதவ பிரகாசம், ஆமா சுவாமி எதுக்கு எடுத்தாலும் சுதர்க்கமா ஒரு அர்த்தம் சுவாமி சொல்ற அர்த்தம் எல்லாம் நன்னாவா இருக்கு சுவாமி, தேவரி சொல்ற அர்த்தம் அவ்வளவு அமக்கலமா இருக்கு. உடனே அப்படி பேசிட்டு காமனே பேர் கொண்டு போட்டுடணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு. உடனே வாழ்த்துதான் பார்த்தா அவங்கோ நம்மளே வேண்டும் ஜாகிரதையா நல்லா தெரிஞ்சுருக்கா, நம்ம சொல்றதுக்குலாம் ஆமா சாமி போடுற வரைக்கும் நமக்கு உசுருக்கு பிரச்சனை கிடையாது, இல்லையோ நம்மளே முன்னுடுவா அப்படின்னு தெரிஞ்சுருக்கு. உடனே ஒவ்வொருத்தரிட்டே கேட்டு எப்படி கொலை பண்ணலாம், ஏதான விவரம் இருந்தா சொல்லுங்கன்ற ஒருத்தர் சொல்ல விஷத்தை கொடுத்து பண்ணலாம், ஒருத்தர் வேத பாரசாலை மூடிட்டு தலையில ஒரு கல்லத்துக்கு போடலாம், இதுவிதமா வேத பாரத்துல இப்படிலாம் கூட பேசுறவரெல்லாம் உண்டு, நிறைய உண்டு. உங்களுக்கு தெரியாத வரைக்கும் உத்தமம், ஏதோ டிவியில ஏதோ சொல்றா பாருங்க, அது மட்டும் அதுவே பயமா இருக்கும், அடிவைத்து கிடக்கிறது. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா இன்னைக்கு ராத்திரியே பத்மநாபா வைகுந்தர் வேஷமிட்டு கேட்டுருவேன், ராவில் ஆசையே விட்டு போகுது, எதுவுமே வேண்டாண்டா அப்பா அழிச்சுட்டு போனா போகும்னு தோணிப்படும். லோகம் பயங்கரமா இருக்கு, நீங்க லோகத்துடைய ஒரு பக்கம் தான் பாசுகள், இதனுடைய உண்மையான ஸ்வரூபம் இன்னொரு பக்கம் இருக்கு பாருங்க, அது பயங்கரம். இரண்யாசன் இரண்டை கசிப்பெல்லாம் இன்னைக்கும் நிறைய பேர் இருக்கா, இன்னைக்கும் கம்சன் உண்டு, இன்னைக்கும் சகுனி உண்டு, இன்னைக்கும் துரியோதனன் உண்டு, இன்னைக்கும் அர்ஜுனனும் உண்டு, பிரஹ்லாதனும் உண்டு, துருவனும் உண்டு, எல்லாருமே உண்டு, ரெண்டுமே உண்டு லோகத்துல, என்னைக்குமே அது உண்டு. அதாவது அந்த காலத்துல நினைக்கும் இன்னைக்கும் சுருச்சி உண்டு, இன்னைக்கும் சுனீதி உண்டு, இன்னைக்கும் கர்தமர் உண்டு, இன்னைக்கும் கபிலர் உண்டு, இன்னைக்கும் தேவகூதி உண்டு, இன்னைக்கும் யசோதை உண்டு, எல்லாருமே உண்டு. இன்னைக்கும் சன் துக்காராம் உண்டு, இன்னைக்கும் தியாகராஜர் உண்டு, இன்னைக்கும் தியாகராஜர் அப்படிக்காக ஜப்யேசனும் உண்டு, எல்லாமே உண்டு. லோகத்தை இன்னைக்குமே ரொம்ப சாஸ்வதமான விஷயங்கள். இன்னைக்கும் ராவணன் உண்டு, கும்பகர்ணன் உண்டு, சூர்பனகா உண்டு, விபீஷணனும் உண்டு. லோகத்துடைய சுபாவம் உடனே ஒவ்வொருத்தர் அவாவாவுடைய புத்திக்கு தகுந்த மாதிரி சொன்னார். ஆனா யாதவ பிரகாசனுக்கு சாஸ்திரம் நன்னா தெரியும். அதாவது தெய்வத்துக்கு ரூபம் இருக்கு இல்லைன்னா ஒத்துக்கிறாரு. சாஸ்திரத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் மட்டும் ஒத்துட்டுவாங்க. இதெல்லாம் பண்ணா பாபம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அப்ப மணிகர்ணிகா காட் அப்படின்னு ஒண்ணு உண்டு கங்கையில. இன்னைக்கும் அந்த மணிகர்ணிகா காட் உண்டு. அந்த இடத்துல யாராவது தவறி விழுந்து ஊசி போனாலோ, நம்ம யாராவது தள்ளி விட்டாலோ, விளரவாளுக்கு மோட்சம் கேரண்டியா உண்டு. தள்ளுறவாளுக்கும் பாபம் இல்லை, விளரவாளுக்கும் பாபம் இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. கங்கை நிறைய காட்டு இருக்கு, அந்த காட்டுக்குலாம் மட்டும் போங்க. மணிகர்ணிகா காட்டு கேட்டு அது தூரம் தான் ஒதுங்கி போயிடும், பக்கத்திலேயே போகாது. சில இடங்கள்லாம் போகவே கூடாது. பிரபாக கஷேத்திரம் போகப்படாது. யாதவர்கள் அடிச்சுட்டு ஒரு ஸ்தலத்துக்கு போனோம்னா தானாவே சண்டை வரும். சில இடங்களுக்குலாம் அந்த ஒரு பலம் உண்டு. அந்த மாதிரி இந்த மணிகர்ணிகா காட் மனதுக்குள்ளேயே சங்கல்பம் பண்றேன். பிரபாவ பெருமாளே மறந்து என மணிகர்ணிகா காட்டை காட்டிடாதே பிரார்த்தனை பண்ணிருக்கேன். பெருமாளத்துல நான் கங்கையில் எல்லா காட்டையும் பார்க்கிறேன், படித்துறையை பார்க்கிறேன். இந்த மணிகர்ணிகா படித்துறை மட்டும் காட்டிடாதே அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கேன். அந்த இடத்துக்கு அத்தனை ஒரு பலம் உண்டா. அதாவது இந்த யாதவ பிரகாசம் சொன்னால் நம்ம எல்லாம் கங்கா யாத்தைன்னு ஒண்ணு போவோம். அங்க போயிட்டு அழகா மணிகர்ணிகா காட்டுல நிலையாளர் தள்ளி விட்டுருவோம். எல்லாரும் சேர்ந்து தள்ளி விட்டுருவோம். நீச்சல் அடிச்சாரு, எல்லாரும் காலக்கீழே பிடிச்சிடும், மூக்க பிடிச்சிடும். அது விதமான மணிகர்ணிகா காட்டு தானே அப்படின்னு உடனே எல்லாரும் ஆஹா ஆஹா, உங்களை போல ஒரு ஆச்சாரியம் உண்டா, கொலை பண்றதுக்கு அழகா பிளான் பண்ற, எல்லாத்தையும் ஒரு நேர்த்தி வேணும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஆச்சாரம் கண்டதும் இல்லை, சத்தியம் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை அப்படின்னு கங்காயாத்ரி அப்படின்னு அழகா ஒரு பிளான் பண்ணி ஆச்சு. உடனே இடையாழ்வாருக்கு ஆனந்தம், மகா கங்கா யாத்ரைனா ஹரிபாத தீர்த்தம், பகவானுடைய திருவடி அலம்பின ஜலமாச்சு. மும்மூர்த்திகள் சம்பந்தப்பட்ட ஒரு ஜலம் கங்கா. பகவான் ராமணனா வந்து திரிவிக்ரமனா உலகளக்க பிரம்மதேவர் கண்டான் கமண்டல ஜலத்தை எடுத்து அலம்ப அந்த ஜலத்தை சிவபெருமான் தலத்தை தரிச்சென்று பூமியினால மும்மூர்த்திகள் சம்பந்தப்பட்ட ஒரு தீர்த்தம் கங்கா. அதனால பரம வைஷ்ணவாளுக்கும் பிடிக்கும், வீர சைவர்களுக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு தீரம் கங்காதீரம். கங்காதீரத்தை எத்தனையோ மகாத்மாக்கள், சைத்தன்ய மகாபிரபு அவதாரமே கங்காதீரம் தான். அதனால கங்கை இன்னும் இன்னும் வசதி. கலியுகத்தில் எத்தனையோ மகாத்மாக்கள் கங்கா தீரத்தில் பிரபு விசேஷமா அனுபவிச்சிருக்கார்கள். தீபாவளி வந்தாலே கங்கா ஸ்நானம் ஆச்சான் தானே கேட்கிறோம். எத்தனையோ பேர் வாழ்க்கை முழுக்கறையும் கங்கை பார்த்ததே கிடையாது. ஆனா தீபாவளி போட கங்கா ஸ்நானம் ஆச்சுமா அப்படின்னு கேட்டுருக்கோம். கங்கைக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. திருவிசநல்லூர்ல கூட ஐயாவாளுடைய கிரகத்துல கூட இன்னைக்கும் இந்த கங்கை ஆவிர் பவிக்கிறார்னா கங்கைக்கு அந்த பலம். அந்த மாதிரி கங்கா யாத்திரை அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் விளையாழ்வாருக்கு, கோவிந்தருக்கெல்லாம். ஆஹா, கங்கையை சேவிக்க போறோம், கங்கையை போய் சேவிக்கிற ஒரு விஷயமா. இந்த கால கதையில் அந்த காலத்துல காஞ்சிபுரத்திலேந்து கங்கை, ரிஷிகேஷம் அரிந்துவாரம் காசி போனாதான் கங்கை. அவ்வளவு தூரம் போனோம், அது பல ஊர்கள் நடந்து போனோம். ஏதோ நம்மள மாதிரி ட்ரெயின் ரெண்டு நாள் அப்படின்னா ஏதோ சப்பாத்தி புளியோதரை இட்லி எல்லாம் ஒட்டுமொத்தமா வாங்கி பொட்டம் கட்டின்னு இப்படி போகலாம். இல்லாட்டி எங்க ஜங்ஷன் கிடைக்கிறதெல்லாம் அப்படி சாப்பிடலாம். இவ்வளவுதான் அந்த காலமாச்ச. அங்கங்க போகணும், சத்திரம் சத்திரமாதான் தங்கணும். பல பாஷைகள் வேற இந்த அந்த காலத்து மாதிரி பாஷை உண்டு. ஆனா இந்த காலத்துல ஹிந்தி மாதிரி அந்த காலத்துல சம்ஸ்கிருதம் எல்லாரும் பரஸ்பரம் பேசிட்டு இருவா. அதை விட பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா, ஒவ்வொன்றும் தனித்தனி ராஜ்யம், சேர ராஜ்யம், சோழ ராஜ்யம், பாண்டிய ராஜ்யம், பொய்சால ராஜ்யம், அப்புறம் வடக்குல போச்சுன்னா முகமதிய ராஜ்யம், இப்படி எல்லாம் சுண்டு சுண்டா. இன்னைக்கு ஸ்டேட் ஸ்டேட்டா இருக்கும் மாநிலம், அந்த மாதிரி எல்லாம் குட்டி குட்டி ராஜ்யம். அதனால இந்த ராஜ்யம் அந்த ராஜ்யம் விடமாட்டோம். ஏதோ யாத்திரியர்கள் பக்த ஜனங்களை மட்டும்தான் விடுவோம், மற்றபடி யாரையும் விடமாட்டார்கள். அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப கஷ்டம், பல மாசங்கள் போகும். அந்த மாதிரி அழகா கிளம்பற வரதராசனிடத்தில உத்தரவு வாங்கிட்டு அழகா கங்கா யாத்திரை அப்படின்னு கிளம்பியா. ஒரே நோக்கம், இளையாழ்வார கொல்லணும், அவ்வளவுதான். இந்த யாத்திரையுடைய பரம பிரயோஜனம் என்னன்னா இளையாழ்வார கொண்டு ஓடணும், அவ்வளவுதான். மற்றபடி கங்கையை சேவிக்கணும், அதெல்லாம் ஒண்ணு மணிகர்ணிகா காட்டுக்கு போனோம், இளையாழ்வார் அதான் தள்ளிவிட முடிந்தான் இளையாழ்வார் அப்படின்னு திரும்பி வரணும். ஊருக்கு வந்து விட்டு மணிகர்ணிகா காட்டுல விழுந்துட்டான் போனா அப்படின்னு சொல்லி ஊருக்கு வந்து பொய்க்கண்ணி அடிச்சுட்டான், முடிஞ்சது, அவ்வளவுதான். சரி, கங்கையோட போனா பாக்கியமா அப்படின்னு சொல்றான். அந்த காலத்துல கங்கை யாத்திரை கலந்தவே மாட்டான். யாத்திரை யாராவது கங்கா யாத்திரை போகலையே அப்படின்னு கலந்து சொல்றியா அப்படின்னு. அந்த காலத்துல கங்கா யாத்திரை யாராவது வயசானவங்களை பார்த்து இவ்வளவு வயசா இருந்து கங்கா யாத்திரை போகக்கூடாதுன்னா திரும்பி வராதிங்கோன்னு அர்த்தம் உண்டு அப்படின்னு உண்டு. அந்த காலத்துல ஒரு அர்த்தம் கங்கா யாத்திரை கிளம்பலே அப்படின்னு ஆற்றுக்கால் பிடிக்கிறேன்னு அர்த்தம். எந்த காலம் எல்லாம் உண்டு அந்த மாதிரி கங்கா யாத்திரை அப்படி கிளம்பிட்டா இதுல ஒவ்வொருத்தரும் இந்த விஷயமாச்சு ரொம்ப ரகசியமாச்சு கொலை பண்ற விஷயமாச்சு. ஆனாலும் இந்த யாரோட அவர் டிஸ்கஸ் பண்ணாரு அவளால் சும்மா இருக்க முடியல. அவள் ரொம்ப பிடிச்சவா இருப்பாளும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி நான் ஒரு விஷயம் சொல்ல யாச்சும் சொல்லிடாது நடா விஷயம் இந்த கங்கா யாத்திரை எதுக்கு நடத்து கங்கையில குடிக்கிறது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இளையாழ்வாரு கொண்டு போடுறதுக்காக யார்கிட்டையும் சொல்லிடாத தெரிஞ்சிருந்தா ஆச்சாரம் ஒன்னையும் என்னையும் சேர்த்து தள்ளிடுவா ஜாக்கிரா அவாவா அவாவாளுக்கு சொல்ல குச்சு 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 அது எப்பவுமே அப்படிதான். ஒரு பத்து பேர் இருக்கானா 100 கோஷ்டி இருக்கும் அது அது அப்பப்போ கோஷ்டி மாறி 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 இவா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அவாளை திட்டுவா அப்புறம் ரெண்டு ஒன்னா சேர்ந்திருக்கவா ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய் ஏற்கனவே சண்டை போட்ட உன்ன பத்தி என்னெல்லாம் சொன்னா தெரியுமா எனக்கு தெரியும் நான் சொல்றேன் இவா ரெண்டு பேரும் கோஷ்டி சொல்லுவா அவாளை சொல்லுவா அப்புறம் மூணு ஒரு கோஷ்டியா இன்னொன்னு திட்டம் அப்புறம் மூணு தனியா பிரிஞ்சு மூணு கோஷ்டி ஆகும் அந்த மூணோட ஒரு ரெண்டு ஆறு ஆகும் அப்படி பார்த்தா 150,000 கோஷ்டி இருக்கும் பத்து பேர் இருக்கு. அது மாதிரி நிறைய கோஷ்டி அது ராமானுஜர் காலத்திலையும் உண்டு சங்கர காலத்திலையும் உண்டு எங்க காலத்திலையும் உண்டு இனிமே வரக்கூடிய காலத்திலையும் உண்டு. இந்த கோஷ்டி அரசியல மட்டும் இல்ல மடாதிபதிகள் வரைக்கும் உண்டு சத்தங்கம் வரைக்கும் உண்டு எல்லா ஆச்சாரிய புருஷாதிகளுக்கு எல்லா சிஷியாளுக்குள்ளையும் கோஷ்டி கட்டாயம் உண்டு அது சந்தேகமே கிடையாது. சைத்திரிய மகாபிரபு கோஷ்டி உண்டு அவ அவருக்கு ரெண்டு வாழ்க்கை விவா ஒரு கோஷ்டி அவ ஒரு கோஷ்டி வேணா இருக்கும் அது பாக்குறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கோஷ்டி கோஷ்டியா பிரதி பிரதி பேசிட்டு இருக்கா. இதுல இளையாழ்வார் கோவிந்தருக்கு மட்டும் இந்த விஷயத்தை சொல்லாம அப்படி மறைச்சு 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 வச்சுட்டு இருக்கா. இளையாழ்வார் அதை கவனிக்கல அவர் பாட்டு கங்கா யாத்திரை அப்படின்னு அந்த ஸ்மரணையில அழகா போயிட்டு இருக்கா. இந்த கோவிந்தருக்கு மட்டும் என்னமோ சரியா படல என்னடா அது நம்ம ரெண்டு பேரை மட்டும் ஒதுக்கிட்டு ஏதோ கூடி கூடி பேசுறாளு என்னமோ சரியா வரலையே அப்படின்னு நினைச்சு அப்புறம் தெரிஞ்சு வந்து கேட்டா என்னடா விஷயம் என்னடா கூடி கூடி பேசுறாள் என்ன மட்டும் சேர்த்துக்க மாட்டேன் என்னையும் அண்ணாவை மட்டும் சேர்த்துக்க மாட்டேன் மற்ற எல்லாரும் சேர்த்துக்கிறாடா என்ன விஷயம் அதெல்லாம் உன்கிட்ட சொல்லப்படாப்படா ஏன்னா எங்கிட்ட சொல்லப்படாத நீ இளையாழ்வார் சொந்தக்காரன் இல்லையா அதனால அப்பயும் புரிஞ்சது ஏதோ நம்மளை பத்தி தான் விஷயம் ஓடுறது. ஆனா இளையாழ்வார் சொந்தக்காரன் என்னடா நான் உங்களோட தான் படிக்கிறேன் நீ சொல்ல மாட்டியோன்னு நிச்சயமா சொல்ல மாட்டேன்டா இல்ல வேண்டாண்டா அவர்கிட்ட சொல்ல மாட்டேன்டா நீ அவர்கிட்ட சொல்லிடுவேடா என்னடா விஷயம் சொல்லுடா அப்படி இல்லைடா தலை போற விஷயம் ஆமா தலை போற விஷயம் தான்டா உயிர் போற விஷயம் தான் என்னடா உயிர் போற விஷயம் அண்ணாவை கொலை பண்றதுக்காக தான் கங்கா யாத்திரை எப்படி இருக்கும் உத்தன இளையாளர் மோசமான அப்பா ஒழிஞ்சது இவர் நிம்மதியா நான் கை கொடுக்கிறேன் நான் காலை பிடிக்கிறேன்னா சொல்லுவார் மோசமான மகாபாபி கம்சனார இளைஞர் எல்லாரும் தான் ஆசைப்படும் இளையாழ்வார் அதனால பகீர்னு உடனே அப்படி வெள்ள காட்டிக்கிறார் திருச்சிந்து எதுக்குற அவரை கொலை பண்ணோம் என்னாச்சு அப்படின்னு உடனே அவர் எதை பார்த்தாலும் இவர் சொல்றதுக்கு மறிச்சு மறிச்சு பேசுறாருன்னு அதனால மறிச்சு மறிச்சு பேசுறவ கொலை பண்ணுவாள் அவர் சொல்ற அர்த்தத்தை மாத்தி மாதிரி வருஷம் அதனால ஒரு கொலை பண்ண போறோம் உடனே அப்படியோ ஆமா அது வாஸ்தவம் உடனே சொல்றாரு வாஸ்தவம் தான்டா அவர் சொல்றதுக்குள்ள அவர் மாத்தி மாத்தி சொல்றாரு ஆனா அது சத்தியம் தான் மாத்தி மாத்தி சொல்றாரு அதுக்காக கொலை பண்ண போறதா ஆமாண்டா எப்படா கொலை பண்ண போறீள் அப்படின்னு எவ்வளவு கஷ்டம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஆனா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கப்படாது இவர் படர்றாரு அந்த ஆளுக்கு தெரியப்படாது ரொம்ப பாவையாருனா கோவிந்தர் தான். இந்த சமயத்தை சில பேர் வயசானதா இருப்பா நடி ஆன மாத மனுஷாரா இருப்பா அவளுக்காக பெரிய வியாதி வந்துடும் கொஞ்ச நாள் தான் உசுறு ஆழ்வா நமக்கு தெரிஞ்சுருக்குன்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அவர்கிட்ட சொல்லவும் முடியாது டாக்டர் என்ன சொல்ல ஒண்ணு சொல்ல உடம்பு நன்னா இருக்கு அப்படின்னு வேற வழி இல்லை ஒரு மாசம் போயிடுவேன்னு அவட்ட சொல்ல முடியுமா சின்ன குழந்தைகிட்ட சொல்ல முடியுமா இள வயசுக்காரர்கிட்ட சொல்ல முடியுமா வயசானவர்கிட்ட சொல்ல முடியுமா மனசுக்குள்ளேயே அந்த பாரதம் சம்பந்தண்டே ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி அது கொலை சரி சரீரத்தில் வியாதினா கூட ஏதோ ஓரளவுக்கு மன சமாதானம் கிடைக்கும். உடனே ஒரு விஷயத்தை சொல்லிட்டா ஒரு மாதிரி கடந்துட விஷயத்த மணிகர்ணிகா காட்ல இளையாழ்வார தள்ள போகிறோம் அப்படின்னு இவருக்கு விஷயம் தெரிஞ்செடுத்து எப்படியாவது இளையாழ்வார இதுல இருந்து காப்பாத்தணுமே அப்படின்னு ஒரு கவலை வந்துடுச்சு. எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல வரதா அப்படின்னு வரவனுடைய திருவடியை இறுக்கி படிச்சுண்டா மானசீக்கமா. நீங்களும் ஏதான கஷ்டம் வந்தா பிரச்சனை வந்தா பகவானுடைய திருவடியை பிடிச்சுக்கோங்க. மீதி வைபவம் நாளைக்கு வார ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா.
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே Krishna Radhe Radhe Krishna 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 Krishna Radhe Jai Sadguru Maharaj ki Samasta Madhava Dalko Govinda Nama Sankirtanam ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சர்வம் குருவர்ப்பணம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ லோகா சமஸ்த சுகினோ பவந்து லோகா சமஸ்த சுகினோ பவந்து லோகா சமஸ்த சுகினோ பவந்து ஓம் சாந்தி 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 ஜெய் ஸ்ரீந்து மாதா கீ ஜெய் ஸ்ரீ 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 அனந்த பத்மநாப சுவாமி கீ ஜெய் ஸ்ரீ வராகமூர்த்தி கீ குண்டலீகவரதாரி வீதான சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாப பத்மநாப 24ஆம் தேதி வரைக்கும் நித்தியம் சுவாமி ராமானுஜ வைபவம் உண்டு எல்லாரும் வந்து கலந்து
இப்ப அந்த கவிதம் இருக்கிறது.